ഇതിഹാസ പുരാണാഭ്യാം വേദം സമുപബ്രഹ്മയേത് വിഭേദ്യൽപശ്രുതാത് വേദഃ മാമയം പ്രതരിഷ്യതി. വേദവേദ്യേ പരേ പുംസി ജാതേ ദശരഥാത്മജേ വേദപ്രാചേദസാ ദാസീ സാക്ഷാത് രാമായണാത്മന. இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் இதிகாச புராணங்களுடைய வைபவத்தையும் அதிலேயும் ஸ்ரீராமாயணத்தினுடைய ஏற்றத்தையும் சொல்ல வந்தவை. வேதத்தின் அர்த்தத்தை சரிவர புரிந்து கொள்ளுவதற்கு இதிகாசங்களும் புராணங்களும் உதவுகின்றன. வேதத்தை கேட்டால் யாரார் இதிகாச புராணங்களை படிக்காமல் வேதத்தினுடைய அர்த்தத்தை சொல்ல வருகிறார்களோ அவர்களை கண்டு வேதமே பயப்படுமா? ஏதோ வேதத்தை மட்டும் வாசித்து விட்டு இதிகாச புராணங்களே தெரியாமல் ஏதோ தவறான அர்த்தத்தை புரிந்து கொள்ள போகிறானே என்று வேதங்களும் உபனிஷத்துக்களும் பயப்படுகின்றன. ஆனால் வேதங்களை மட்டும் கற்காமல் அதனுடைய உபபிரம்மணங்கள் பெயர் பெற்ற இதிகாசங்களையும் புராணங்களையும் கற்க வேண்டும். வேதங்களை இரண்டு பாகங்களாக பிரிக்கிறார்கள், பூர்வ பாகம் உத்தர பாகம். பூர்வ பாகத்துக்கு வேதங்கள் பெயர், உத்தர பாகத்துக்கு வேதாந்தம் என்று பெயர். வேதாந்தங்களுக்கு இன்னொரு பேருதான் உபனிஷத்துக்கள். அப்ப வேதங்கள் உபனிஷத்துக்கள், ஒன்று முன்பகுதி மற்றொன்று பின்பகுதி. இந்த ரெண்டும் எதை விசாரிக்க வந்ததென்னால் வேதங்களுக்கு கர்மகாண்டம் என்னொரு பெயர் உண்டு, வேதாந்தமாகிற உபனிஷத்துக்களுக்கு பிரம்மகாண்டம் என்று பெயர். நாம் செய்யும் கர்மங்களை பற்றி எல்லாம் விசாரிப்பது வேதங்கள். அந்த கர்மங்களாலே ஆராதிக்கப்படுபவனாய், அந்த கர்மங்களாலே அடையப்படுபவனாய் இருக்கக்கூடிய பிரம்மத்தை பற்றி விசாரிப்பது உபனிஷத்துக்கள். அப்ப ஒன்று கர்ம காண்டம், மற்றொன்று பிரம்ம காண்டம். இந்த ரெண்டையும் தான் ரொம்ப ஆச்சரியமா ஜெய்மினியும் அவருடைய ஆச்சாரியரான வேதவியாசரும் எழுதி வைத்தார்கள். ஜைமினியேன ஷோடச லக்ஷணேனான்னு சொல்லுவார்கள். 12 அத்தியாயங்கள் கர்மங்களை பற்றி விசாரித்து, மேலே 4 அத்தியாயங்கள் தேவதைகளை பற்றி விசாரித்து, கடைசியாக 4 அத்தியாயங்கள் பிரம்மத்தை பற்றி விசாரிக்கின்றன. இதுக்குதான் மீமாம்சா மீமாம்சான்னு பேர். பூஜ்ய விஷயத்திலே விசாரம் பண்ணுவதற்கு மீமாம்சான்னு பேர். ரொம்ப உயர்ந்த விஷயத்தை பத்தி ஆராய்ந்தால் அது மீமாம்சை. அப்ப கர்ம மீமாம்சை, பிரம்ம மீமாம்சை. கர்ம மீமாம்சா பூர்வ காண்டத்துக்கு பொருள், பிரம்ம மீமாம்சா உத்தர காண்டத்துக்கு பொருள். இந்த கர்ம காண்டத்து வேதம்னு இருந்தாலும் அதனுடைய அர்த்தங்களை விளக்குவதற்காக உபபிரம்மணங்கள் உண்டு. அதே பிரம்மகாண்டம் உபனிஷத்துன்னு இருந்தாலும் அதன் அர்த்தங்களை விளக்கமா சொல்றதுக்காக உபபிரம்மணங்கள் உண்டு. இப்ப உபபிரம்மணங்கள்னா ஏது? சொல்ல வந்த வேதம் எந்த அர்த்தத்தை சொல்ல வந்ததோ அதை விடாமல் அதை பற்றி கொண்டு அதை விளக்கக்கூடியதாய், அதோடு தொடர்பு படுத்துவதாய், அதை இன்னும் நன்றாக புரிய வைப்பதற்காக ஏதேது சொல்ல வேண்டுமோ அதத்தனையும் சொல்ல வந்ததுதான் உபபிரம்மணம். உபன்னு சொன்னாலே கௌணம்னு அர்த்தம். கௌணம்னா அப்பிரதானம். பிருகஸ்பதி நம்ம வீட்டுக்கு வாத்தியார் சுவாமி பண்ணி வைக்க வராரோ இல்லையோ, அவர் கூட இன்னொருத்தர ஒத்தாசை கழிச்சு ஒருவர், அவருக்கு உபபிருகஸ்பதினு பேர். ஜனாதிபதி உபஜனாதிபதி என்ன சொல்ற பொழுது அதே போலத்தான் இங்கேயும் பிரம்மணம் பிராமணம் உபபிரம்மணம். அப்ப வேதங்கள் முக்கியமா இருக்கும், அதன் அர்த்தத்தை நன்னா விளக்கிறதுக்காக உபபிரம்மணம். வேதாந்தம் முக்கியமா இருக்கும், அதன் அர்த்தங்களங்களை நன்னா விளக்கிறதுக்காக உபபிரம்மணம். அப்ப பூர்வ காண்டமாகிற வேதத்தின் அர்த்தங்களை விளக்க ஸ்மிருதிகள் உபபிரம்மணங்கள், ஸ்மிருதி ஸ்மிருதின்னு கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஸ்ருதிங்கிறது வேதமும் வேதாந்தமும் காதால கேட்டு கேட்டே வந்துள்ளது, புத்தகத்திலே எழுதி வைத்துக் கொண்டு படிப்பதல்ல. அதனாலதான் அத்த ஸ்ருதின்னு சொல்றார்கள். சிரவண மூலமாகவே வந்ததில்லை. ஆனா அந்த வேதங்களை மனத்திலே கொண்டு நினைவார எழுதி வைத்தது ஸ்மிருதி. ஸ்மரணம், ஸ்மிருதி, நினைவு, வேதங்களை நினைத்து நினைத்தே எழுதி வைக்கப்பட்டவை ஸ்மிருதிகள். அப்ப பூர்வ காண்டமாகிற வேதத்துக்கு உப பிரம்மணங்கள், ஸ்மிருதிகள், மனுஸ்மிருதி, யாக்கியவல்க்கிய ஸ்மிருதி முதலான ஸ்மிருதிகள், இது ஒரு பாகம். அதே உத்தரகாண்டம் உபனிஷத்துக்கள் இருந்து சொல்லும், அதுக்கு உப பிரம்மணங்கள். வேதார்த்தம் புரியறதுக்காக ஸ்மிருதிகள், வேதாந்தார்த்தம் புரியறதுக்காக இதிகாச புராணங்கள். அப்ப வேதாந்தமாகிற உபனிஷத்துக்கள் அந்த அர்த்தம் தெளிவா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இதிகாசங்களையும் புராணங்களையும் பகவானே லோகத்தில் கொடுத்தான். அதுல இதிகாச புராணங்களில் ரெண்டா இருக்கிறதுக்கு ஏது காரணம்னால், இதிகாசம் சரித்திரம் எப்போது நடக்கிறதோ நடக்கும் பொழுதே எழுதியவர் உயிரோடு இருக்க வேண்டும், அந்த கதை நடக்கிறச்சேவே எழுதப்பட்டிருக்க வேண்டும், அது இதிகாசம். ஆனா புராணம்னு சொன்னால் கதை நடந்து முடிஞ்சு போயிருக்கும், அதற்கு வெகு நாட்களுக்கு பின்னாடி எழுதப்படும். ராமாயணமாகட்டும் மகாபாரதமாகட்டும் நடக்கும் போதே எழுதப்பட்டது. ராமன் இருக்கார், வால்மீகி எழுதியிருக்கார், ராமனே ராமாயணத்தை கேட்டுட்டார். அதனால ராமாயணம்ங்கிறது இதிகாசம், மகாபாரதம்ங்கிறது இதிகாசம். ராமாயணத்தை வால்மீகி பகவான் எழுதினார், மகாபாரதத்தை வேதவியாசர் சாதித்து வைத்தார். இது ஒரு பக்கம் இதிகாசம். அடுத்து புராணம்னு சொல்லப்படுபவை 18 புராணங்கள். சாத்திக புராணங்கள் 6, ராஜச புராணங்கள் 6, தாமச புராணங்கள் 6. இந்த 18 புராணங்களையும் பிரம்மாவே லோகத்தாருக்கு கொடுத்து வேதவியாசர் தான் அதை பிரச்சாரம் பண்ணினார். வியாசருக்கும் புராணங்களுக்கு என்ன சம்பந்தம்னா, லோகத்தில் அதை நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும், சொல்லி பிரச்சாரம் பண்ண வேண்டுமே, அந்த பிரச்சார கையும் கேட்டத்தான் வேதவியாசர் செய்தார். அப்ப இதிகாசங்கள் புராணங்கள் இந்த ரெண்டுத்தையும் சீர்தூக்கி பார்த்தோம்னா ரெண்டுமே ஏற்றம் படைத்தவை தான். இருந்தாலும் இந்த ரெண்டனுக்குள்ளும் பார்த்தால் புராணங்களை விட இதிகாசங்களுக்கு ஓர் படி உயர்த்தி தான். அதுலயும் ரெண்டு இதிகாசங்கள் இருக்கு, ராமாயணம் மகாபாரதம் ரெண்டு. அந்த ரெண்டையும் சீர்தூக்கி பார்த்தால் பார்க்க வேண்டாம் தான், இருந்தாலும் பார்த்தோம் வச்சுக்கோ. இதிகாசங்களுக்குள்ளே ஸ்ரீ ராமாயணமா மகாபாரதமான்னு பார்த்தால் ஒரு நூலழை ராமாயணத்துக்கு ஏற்றந்தான். ஏனெனில் சொல்ல வந்த ராமனை பத்தி தான் முதல் சர்க்கத்திலேருந்து கடைசி சர்க்க வரைக்கும். ஆனா மகாபாரதத்திலேயோ கண்ணன் எல்லா சர்க்கத்திலும் இல்லையே, அத்தியாயத்திலே எத்தனையோ பருவத்துல கண்ணனை பத்தின பேச்சே இல்லையே, யார் யார பத்தியோனா பேசிருக்கு. அப்ப பேச வந்த விஷயத்தை விட்டுட்டு தலைப்பு மாறி எங்கெங்கயோ சுத்தி இருக்கு, அதனால மகாபாரதத்துக்கு அவ்வளவு ஏற்றம் இல்லை. எடுத்த தலைப்புல முதல் சர்க்கத்திலேருந்து கடைசி சர்க்கம் வரைக்கும் நின்று சொல்லு, அதனால மகாபாரதத்தை விட ராமாயணத்துக்கு தான் ஏற்றம்னு சொல்றார்கள். சாதாரணமா நாங்க உபன்யாசங்கள் தான், நீங்க ஒரு தலைப்பு கொடுத்துருந்தீங்கன்னா எங்கேயோ பேசிட்டு இருப்போம், அதை போல போய் ரிஷிகள் எல்லாம் பேசிவிடலாமா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. மகாபாரதத்துல ஏதேதோ அர்த்தத்தை பேசிவிட்டார். ஆனால் வால்மீகி அப்படி இல்லாமல் எடுத்த ஒரே பொருளைத்தான் பேசி வந்தார். அந்த ஸ்ரீ ராமாயணம்ங்கிறது சாமானிய சாஸ்திரம் அல்ல, அதுல இல்லாத அர்த்தங்களே கிடையாது. ராமனுடைய கதையை நாம பார்க்கிறோமே தவிர வாழ்க்கைக்கு இன்றியமையாததான ஓரொரு கருத்தும் அது எதுவாக வேணும்னால இருக்கும். அது அத்தனையும் ரத்தனம் ரத்தனமாய் முத்து முத்தாய் மாணிக்கமாய் பவழமாக பதிக்கப்பட்டிருக்கும்னால் அது 24,000 ஸ்லோகங்கள், 6 காண்டங்கள், 500 சர்க்கங்கள், சாமான்யமான சாஸ்திரம் அல்ல. இதுக்கு எத்தனையோ சரித்திரம் உண்டு. இத ராமாயணம்னு சொல்லலாமா, சீதாயணம்னு சொல்லலாமா, பரதாயணம்னு சொல்லலாமா, போட்டிதான். என்ன ஒத்தருக்கு இருக்கிற பெருமை சாமான்யமா இல்ல, ஹனுமான பத்தின சரித்திரம்னே சொல்லலாமா, யார பச்சிவனா இருக்கலாம்னால் ஆழ்ந்த கருத்துக்களோட உள்ளது. இருந்தாலும் ஸ்ரீராமாயணம்ங்கிறது மொத்தமாக பார்த்தோம்னால் சரணாகதி சாஸ்திரம் அப்படின்னு கொண்டாடப்படுகிறது. சரணாகதியினுடைய சிறப்பு, சரணாகதி எப்படி செய்ய வேண்டும், இந்த அர்த்தங்களை எல்லாம் சொல்லுவதற்குத்தான் ஸ்ரீராமாயணம் பிறந்ததுன்னு சொல்லுவார்கள். நாமும் இன்றும் நாளையும் ராமாயணத்தில் சரணாகதி எப்படி சொல்லப்பட்டுள்ளது, அதிலையும் விசேஷமாக விபீஷண சரணாகதிக்குண்டான ஏற்றம் என்ன அப்படிங்கிற தலைப்பை இன்றும் நாளையுமாக நாம் அனுபவிக்கலாம். ரெண்டு நாட்கள் பக்தியை பத்தி பார்த்தோம், ரெண்டு நாட்கள் சரணாகதியை பத்தி பார்த்தோம். எப்ப தலைப்பு வெவ்வேறேன்னு போட்டிருக்கோ அப்ப விஷயமும் வெவ்வேறேன்னு தெரிஞ்சுக்கணும். பக்தி வேறுதான், சரணாகதி வேறுதான். இப்ப பக்தி சரணாகதி ஒண்ணு இல்லையா? சரணாகதர்கள் எல்லாம் பக்தி பண்ண வேண்டாமா? பக்தர்களுக்கெல்லாம் சரணாகதியே கிடையாதா? அப்ப ஆரெல்லாம் சரணாகதின்னு பேசுறாளோ அவர்கள்லாம் பக்தர்களே இல்லையா அப்படிங்கிற கேள்வி பிறக்கும். எல்லா பக்தர்களும் சரணாகதர்கள் தான். எல்லா சரணாகதர்களுக்கும் பக்தி உண்டு, இவர்களுக்கும் அது உண்டு, அவர்களுக்கும் இது உண்டு. ஆனா அதற்குள்ள என்ன வித்தியாசம் கருத்தை நாம் பார்த்து தான் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமே பகவானை அடைவிக்க கூடிய மார்க்கங்கள். சரணாகதியா இருந்தாலும் பகவான்கிட்ட அழைச்சு போறது, பக்தியா இருந்தாலும் பகவானிடத்தில் அழைத்து செல்லும். ஆனா கொஞ்சம் வேறுபாடுகள் பக்திக்கும் சரணாகதிக்கும் உண்டு. அத ராமாயணத்திலேயே ரொம்ப தெளிவா எடுத்து காட்டி உள்ளார். ஆனால பக்தியை பத்தியும் சுருக்கமா சொல்லுகிறேன், ஏன்னா நேற்றுக்கு முந்தா நாள் நிறைய பார்த்துட்டோம். அந்த பக்தி எப்படி சரணாகதனுக்கு இருக்குங்கிறதான் இப்ப நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்படிங்கிறதுக்காக ஸ்ரீராமாயணத்தில் பல பல சரணாகதிகள் உண்டு. இந்த சரணாகதிகள் என்னங்கிறத முதல்ல சுருக்கமா சொல்லிக்கிறேன், அப்புறம் சரணாகதின்னா என்னன்னு பார்ப்போம். அப்புறம் விபீஷண சரணாகதி என்னங்கிறதை இன்னைக்கு குறைவாகவும் நாளைக்கு நிறைவாகவும் அனுபவிக்கலாம். கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம் வால்மீகேர் முனிசம்ஹஸ்த கவிதாவனசாரிணா சின்வன் ராம கதாநாதம் போனயாதி பராங்கதின் யத்பிபம் சததம் ராமசரிதாமிருத சாதரம். இது ராமாயணம் ஆரம்பிக்கிறச்சேவே எல்லாரும் சொல்லக்கூடிய தியான ஸ்லோகம். கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருக்ய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். உயர்ந்த மரம், மரத்துக்கு மேல குயில் இருந்து கூவுகிறது. மரங்கள் தான் வேதாந்த மாதிர மரம். அந்த வேதாந்த மரத்துக்கு மேல உட்காண்டிருக்கு வால்மீகி என்னும் குயில். அது பாட்டு பாடித்து வேதாந்தத்தையே வடித்து பிழிந்தெடுத்து அதிசாரமான ஸ்ரீ ராமாயணமாக நம்மிடத்திலே கொடுத்தது. அப்ப வால்மீகி என்னும் குயில் கூவுறது, ராமாயணம் என்னும் பாட்டு பிறக்கிறது. ராமாயணம் பிறந்தது இன்று நேற்றல்ல, திரேதாயுகத்தின் நடுவிலே பிறந்தது ராமாயணம். வால்மீகி பகவானாலே எழுதப்பட்டது. வேதங்கள் கூடி பேசி நாம ஒரு அவதாரம் பண்ணணும்னு முடிவெடுத்து, பகவான் மட்டும்தான் அவதரிக்கணுமா? பகவான சொல்ற வேதங்கள் அவதரிக்க வேண்டாமோ? அதனாலதான் வேதமே ராமாயணமாக பிறந்ததுன்னு சொல்றார்கள். வேத வேதியே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே, வேதத்தாலே வேத்தியன் சொல்லப்படுபவன் விளக்கப்படுபவன் என்பதுமான். வேதவேத்தியனான என்பதுமான் ராமனாக அவதரித்த போது வேதங்கள் எல்லாம் ராமாயணமாக பிறந்தன. ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசாத் ஆசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா. எம்பெருமானுக்கு ஐந்து நிலைகள் உண்டு, பர வியூக விபவ அந்தர்யாமி அர்ச்சா. ஸ்ரீமன்னாராயணனுடைய ஐந்து நிலைகள் இவை. பரரூபங்கிறது ஸ்ரீ வைகுண்டம், நித்திய விபூதியில் இருக்கிறவர். வியூக ரூபங்கிறது திருப்பார்க்கடம், க்ஷீராப்திநாதனாக சயனித்திருப்பவர். விபவ ரூபங்கிறது ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள், மத்ஸ்ய கூர்மாவராக நரசிம்மவாமனன் முதலான அவதாரங்கள். அந்தர்யாமிங்கிறது நமக்கு உள்ளேயே எப்போதும் இருக்கக்கூடியவர். கடைசி அர்ச்சைங்கிறது திவ்யதேசங்கள் எல்லாம் விக்கிரக ரூபத்தில் இருக்கிறவங்க, அது அர்ச்சை. அப்ப அஞ்சு நிலைகள், பர வியூக விபவ அந்தர்யாமி அர்ச்சை. இந்த அஞ்சு நிலைகளையும் வேதங்கள் சொல்லும். வேதங்கள் பரரூபத்தை சொல்லும். பகவானே க்ஷீராப்தியில சேனிச்சிருக்காரு. அப்ப அந்த க்ஷீராப்திநாதனை பாஞ்சராத்திரம் முதலான ஆகமங்கள் சொல்லும். வேதத்தினுடைய இன்னொரு அவதாரம் தான் ஆகம அவதாரம். அடுத்தது நமக்குள்ளேயே அந்தர்யாமி பெருமாள் இருக்கார் ஒல்லும், அவரை மனுஸ்மிருதி முதலானவர்கள் சொல்லும். வேதமே தான் ஸ்மிருதியாக அவதரிக்கிறது. விபவாவதாரங்கள் இருக்கொல்லும், இதிகாச புராணங்கள் சொல்லும். அப்ப வேதத்தினுடைய இன்னொரு அவதாரம் இதிகாச புராணம். அர்ச்சாவதார திவ்யதேசம் இருக்கொல்லும், அதுக்கும் வேதங்கள் அவதரித்தன ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்களாக. ஐந்து நிறங்கள் பகவானுக்கு, ஐந்து நிறங்கள் வேதத்துக்கு, சொல்ல வந்த பிரமாணமும் ஐந்தாக பிறந்தன. சொல்லப்படும் பெருமானம் ஐந்து நிலைகளிலே இருக்கிறான். அதுல இப்ப நாம பார்க்கறது விபவம். விபவம்ங்கிறது அவதாரங்கள் பல, மத்ஸ்ய கூர்ம வராக நரசிம்ம வாமன பார்கவராம ராம பலராம கிருஷ்ணா கல்கி முதலான அவதாரங்கள். இதுல திருமங்கை ஆழ்வார் ஒரு பாசனத்தில் சாதிக்கிறார், மீனோடு ஆமை கழல் அரி குரலாய் முன்னுமி ராமனாய் தானாய் பின்னுமி ராமனாய் தாமோதரனாய் கற்கியுமா நான். இது திருமங்கை ஆழ்வாருடைய பாசனம். இத தசாவதாரம் சொல்றோம். அதுக்குன்னு தசாவதாரங்கள் மட்டும்தாங்கிறதெல்லாம் இல்லை, எத்தனையோ ஆயிரக்கணக்கான அவதாரங்களை பகவான் பண்றார். நம்ம புத்தி கட்டணும்னா இத்தனைன்னு சொன்னாதான் நமக்கு கட்டும், எத்தனையோன்னுட்டா நம்ம கேட்டவே முடியாது. அதுக்காகத்தான் ஒரு உருவத்தோடய பெருமாள் வரா, இல்லைன்னா எந்த உருவத்தையும் உருவம் இல்லாத கூட இருந்துட்டு போடுவோம். உருவத்தோட வருவதற்கு காரணம் நம்ம புத்தி கேட்டட்டும் அப்படிங்கிறதுக்காக. அத போல தசாவதாரங்கள் முக்கியம். தசாவதாரங்கள்லயும் சல்லட போட்டு சலிச்சோம்னால் ராமன் கண்ணன் இதுதான் பூர்ணமான அவதாரங்கள். ஏன்னா மற்ற பேரெல்லாம் வந்த சோபடு தெரியாது கிளம்பிடுவாங்க. வராக பெருமாள் வந்தார், ஒரே வேலை முடிஞ்சு வச்சு புறப்பட்டு போச்சார். நரசிம்ம பெருமான் லோகத்தில் இருந்ததே ஒரு முகூர்த்தம், பிரகலாதனுக்காக அவதரித்தார், முடிஞ்சு போச்சு கிளம்பிவிட்டார். இவ்வளவுதான் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் நம்ம போல் வாழ்ந்து நம்ம போல ஒரு உருவத்தோடு இருந்து நாம படாத கட்டங்களை எல்லாம் அவர் பட்டு, இது இத்தனையும் நடந்தது ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரத்துல தான். அதுல இப்ப நாம கிருஷ்ணாவதார ராமாவதாரங்களுக்குள்ளே ராமாவதாரத்தை அனுபவிக்கிறதுக்காக கூடியிருக்கும். ஏன் சுவாமி கிருஷ்ணாவதாரம் கூடாது, ஏன் ராமாவதாரத்தை தான் அனுபவிக்கணுமா? கிருஷ்ணாவதாரத்துக்கு நீங்க கூப்பிட்டுருந்தீங்களா அதை சொல்லியிருந்தேன். இப்ப நீங்க சொன்ன தலைப்பு ராமாவதாரம் தான். உபன்யாசக்காலுக்கு எப்பவும் எந்த தலைப்பு கொடுக்குறீங்களோ அதைத்தான் வசதிடுவோம். மற்றது அப்புறம் அடுத்த தர இன்னொரு தலைப்பு கொடுத்தா அப்ப அதை வசதின்னு சொல்லுவோம். இப்போதைக்கு இதுதான் வசதி. ஏனால் ராமன் தான் நடத்தினபடிக்கு நாம நடக்க முடியும். கண்ணன் நடந்தபடிக்கெல்லாம் நாம நடந்தா நாட்டுல வாழறதே ரொம்ப கஷ்டம். போய் சொல்லிட்டே இருக்கணும், திருடிட்டே இருக்கணும், 16,100 பேரை கல்யாணம் பண்ணிடணும், இதெல்லாம் நம்மால இங்கேயான இயல்பு. ஆனா ராமன் சொன்னால் நேர்மையா எல்லாரும் ஈர்த்துறாரு. வந்து கண்ணனை பத்தி புரிய வைக்க வேணும் என்றால் நிறைய பேசணும். ஓ கண்ணன் இப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வைக்கிறதுக்கு கீதம் கூட சொல்லணும். எப்படி அது புரிய போறது இல்ல? அதனால கண்ணனை பத்தி எவ்வளவு தூரம் தெரிஞ்சுக்கிறது நமக்கு தெரியாது. அவர் கீதையில சொன்ன கத்தனை உண்மை, ஆனா அது அவரே தான் சொல்லிக்கணும். அவர் சொல்லிக்கலாம், அர்ஜுனன் வேணா கேட்டுட்டு இருக்கலாம், இவ்வளவுதான் முடியுமே தவிர. நமக்கு ரொம்ப நாளா நாமும் கீதையை வாசி வாசி பாக்குறோம், எத்தனை தரம் படிச்சாலும் அதே மாதிரிதான் இருக்கே தவிர, ஓ இவ்வளவுதான் இதை நான் பண்ண போறேங்கிற அளவுக்கு வரலையோ இல்லையோ. ஆனா எல்லாருக்கும் ஒரு ஆசை மட்டும் கீதை, அந்த உயர்த்தி மட்டும் மனசுல இருந்து யாருக்கும் போகாது. ஏன்னா கண்ணனே அவதரிச்சு சொன்ன ஒரே ஒரு சாஸ்திரம், 10 அவதாரங்களையும் எடுத்துங்கோ, வாயே திறக்க மாட்டா யாரும். வாயை திறந்து உபதேசம் பண்ணினது ஸ்ரீகிருஷ்ணன் ஒருத்தர் தான். நமக்குன்னு சாஸ்திரத்தை விட்டு போனது எம்பெருமான். ஆனா கண்ணன் அந்த சாஸ்திரத்தை எழுதுறதுக்கு யாரான ஒருத்தர் முன்னோடியா நடந்து காட்டணும் கொஞ்சம், அதுதான் ராமன். ராமன் எதை நடத்தினாரோ அதைத்தான் கண்ணன் சொல்லிட்டு போட்டார். இதே இந்த 2 அவதாரம் மாறி இருந்தா எப்படி இருந்திருக்கும்? கிருஷ்ணாவதாரம் முன்னாடி பிறந்து கீதையை சொல்லிட்டு ராமாவதாரம் பின்னாடி ஏற்பட்டு அதன்படி நடந்தால், முதல்ல நடத்தினவா சொன்னாத்தான் ஊர் கேட்டுக்குமே தவிர, நானே நடத்தாத்ததை நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுங்க, ஊர்க்காரா நம்பவே மாட்டான். அதனால முதல்ல ராமனாக பிறந்து நடத்தி காட்டி பின்பு கண்ணனாக அவதரித்து அதையே உபதேசித்தாங்கிறது பூர்வருடைய நிரூபணம். கண்ணன் சொல்றார், சுகதுக்கே சமயகிருத்வா லாபா லாபோ ஜெயா ஜெயோ தஸ்மாது யுத்தஹை யுத்தஸ்வ நைவம் பாபபாப்ஸ்யதி. சுகதுக்கே சமயகிருத்வா, சுகத்தையும் துக்கத்தையும் சமமா நினைச்சுக்கோ, லாபத்தையும் அதாவது நஷ்டத்தையும் லாபத்தையும் லாப நஷ்டத்தை சமமா நினைச்சுக்கோ, வெற்றி தோல்விய சமமா நினைச்சுக்கோ சொல்லிட்டார். அர்ஜுனனுக்கு சிரிப்பு, ஓரமா சிரிச்சுட்டே கேட்டா, இது சொல்றதுக்கு ரொம்ப நன்னா இருக்கும், பண்ணி பார்த்தா தெரியும், சுகத்தையும் துக்கத்தையும் ஒன்னா எடுத்துக்கிட முடியுமா, லாபத்தையும் நஷ்டத்தையும் ஒன்னா எடுத்துக்க முடியுமா, வெற்றி தோல்வி ஒன்னா இருக்க முடியுமா? கண்ணன் சிரிச்சுட்டே சொன்னார், பண்ணாதத உனக்கு நான் சொல்லல அர்ஜுனா, நாடு உண்டூர்னு நினைத்து கொண்டு கைகை அந்த புறத்துக்குள் போனேன், அதே நடக்கான் நடந்தேன். அவன் நாடு இல்லைன்னு சொன்னாள், வெளியே வந்தேன், அதே நடக்கான் நடந்தேன். ராமனுடைய நட கூட மாறல, ராமன் உள்ள போனார் வெளியில வரார், ராஜ்யம் உண்டுன்னு போறார் ராஜ்யம் இல்லேன்னு வந்துட்டார். அப்ப கம்பர் அவருடைய சீடர்கள் எல்லாம் பார்த்து கேட்கிறா, ராமன் முகம் ரொம்ப வாடி போயிருக்குமே, நாடு இல்லேன்னு அதனால ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறே, அந்த வருத்தம் தோய்ந்த முகத்தை பத்தி ஒரு 10 பாட்டு பாடணும் அப்படின்னு கம்பருடைய தொண்டர்கள் சொன்னாலாம். கம்பர் சொன்னார், உள்ள போறச்சே இருந்த முகத்தை வேணா பாடுறேன், வெளியில வரச்சே இருந்த முகத்தின் பொலிவை பாடுறதுக்கு எனக்கு சொற்கள் கிடைக்கல என்று ஒரே ஒரு சொல்லால தெரிவிக்கிறார். ஒப்பதே முன்பு அவ்வாசகம் கேட்ட பின்பு அப்பொழுது தளர்ந்த செந்தாமரையை வென்றதம்மா. ராமன் உள்ளே நுழைந்த போது ராமனுடைய திருமுகத்தை பார்த்தா தாமரையாடறதுதான். அவன் வெளியில வரானு ராஜ்யம் இல்லேன்னு கேட்டு வெளியில வந்த போது அப்பொழுது அலர்ந்து கொண்டே இருக்கிற செந்தாமரையை ஜெயித்து விட்டது ராமன் முகம். முன்னாடி தாமரை, இப்ப தாமரை அலர்ந்து இருக்கிற தாமரையை ஜெயிக்கக்கூடிய முகம்னால் அது சுகதுக்கே சமயத்துவம். சுகமாக இருக்கட்டும் துக்கமாக இருக்கட்டும் ரெண்டும் தனக்கு ஒண்ணுதான் ராமன் நடத்தி காட்டினார். அத கண்ணன் எழுதி வைத்து போனார். அதனால நாம வாழணும்னால் ராமாயணத்தை பார்த்து தான் வாழ வேண்டும். ராமவது வர்த்தவியம் நது ராவணவது. ரொம்ப சுலபம். ராமாயணத்தை ஒரு வரியில சொல்லுன்னா ராமனை போல் வாழ வேண்டும், ராவணனை போல் அல்ல. இவ்வளவுதான். ஒன்பது நாள் ராமாயணம் சொன்னால் இதுதான், 9 வருஷம் ராமாயணம் சொன்னால் இதுதான். ஒரு ஸ்லோகத்துல எழுதி வச்சா, யாந்தி நியாயம் பிரவர்த்திய திரியஞ்சோபி சகாயதம் அபத்தானந்து கச்சந்தம் சோதரோபி விமுஞ்சதி. யார் ஒருத்த நேர் மார்க்கத்துல நடக்கிறானோ அவனுக்கு குரங்குகள் கூட ஒத்தாசை பண்ணும். யார் ஒருத்தன் தப்பான வழியில போறானோ அவனுக்கு கூட பிறந்தவனே விட்டுட்டு போயிடுவான். இவ்வளவுதான் ராமாயணம் சொல்றது. ராவணன் தப்பான வழியில போனா தம்பியே விட்டுட்டு போயிட்டான். ராமன் நேர் வழியில் சென்றான், குரங்குகளும் உதவிக்கு வந்தன. ஆக தர்ம மார்க்கத்தில் நடக்க வேணும். இதத்தான் ராமாயணம் சொல்லிது. ஆனால் ராமன் சொன்னாலே சீதாராமன் தான், தனி ராமன் அல்ல. தனித்த ராமன் என்னைக்கு நம்மள அனுகிரகிக்கவே மாட்டான். எப்ப பார்த்தாலும் தோச்சு வரும். ஆனா சீதாராமன் சொன்னால் அனுகிரகமே வடிவெடுத்திருக்கிறான். அதனால ராமாயண கதைன்னு பார்த்தால் சீதாராமாயண கதை தான் பார்க்க வேண்டும். சீதாராமர்களை முன்னிட்டு கொண்டால் என்ன பேரு கிடைக்கும் அப்படிங்கிறத விபீஷணன் தான் தடுவா நமக்கு உணர்த்தினான். கீழிருந்து நிறைய சர்க்கங்கள், நிறைய காண்டங்கள். ஆனா இது இத்தனை என்னத்துக்குன்னா பீடிகை, முன்னுரையே சொல்ற முல்லி. ராமாயணத்துக்கு பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், 5 காண்டம் முன்னுரை. அப்புறம் எது விஷயமே கிடையாதா? 5 காண்டம் முடிஞ்சு வச்சேன்னா உபன்யாசம் யுத்த காண்ட ஆரம்பத்தில் வீண சரணாகிதான். 5 காண்டம் முன்னுரை வச்சால் இப்ப உபன்யாசம் எனக்கு 1.5 மணி கொடுத்துருக்கோம். 10 நிமிஷம் முன்னுரை, 10 நிமிஷம் முடிவுரை, நடுவில் ஒரு 1.5 மணி விஷயம் சொன்னேன்னா சரியா இருக்கும். 1 மணி நேரம் 20 நிமிஷம் முன்னுரை, 8 நிமிஷம் விஷயம், 2 நிமிஷம் முடிவுரை. இப்படின்னா உபன்யாசம் ரசிக்குமா? ராமாயணம் அப்படிதான் இருக்கு. எனக்கு தெரியாது அதை பத்தி, ஆனா சொல்லிருக்கிறவா அப்படிதான் எழுதிருக்கா. முதல் 5 காண்டங்கள் வரைக்கும் முன்னுரை வச்சுட்டார். அவர் அந்த விஷயங்களை சொல்லவே வரல. அவர் சொல்ல வந்தது விபீஷண சரணாகதியை பத்தி தான். பின்ன நேரம் அதை சொல்லிட்டு போறதுக்கான என்ன, மனசை சோதிக்கணும். சொல்லி யார் நம்ம கிட்ட கேட்டுக்கிறாளோ அவன் நெஞ்சதுக்கு பக்குவமாயிடுதான் பார்த்து தான் விஷயங்களை சொல்ல வேண்டும். இதேதான் கண்ணனும் பண்ணார். 18வது அத்தியாயம் 66வது ஸ்லோகம் தான் அவர் சொல்ல வந்தது. ஒரே ஸ்லோகம், சர்வதன்மான் பரித்தேஜ மாமேகம் சரணம் பிரஜ அகம் தாசரூபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி வாசுசா. சுருட்டு போயிடலாம், நமக்கு நேர சீக்கிரம் முடிஞ்சு போயிடும். அர்ஜுனனும் ரொம்ப சீக்கிரம் சண்டை ஆரம்பிச்சிருக்கோம், ஆனா சொல்லவே இல்லை. பிள்ளை லோகாச்சாரியர்ங்கிற ஆச்சாரியன் தெரிவிக்கிறார், இப்படி பண்ணதுக்கு காரணம் புறம்பு சொன்னவையெல்லாம் அவன் நெஞ்சை சோதிப்பதற்காக. அவன் நெஞ்சு பக்குவமான நிலைக்கு வந்துடுதான் அவன் இந்த ஸ்லோகத்தை ஏத்துக்கிறதுக்கு தயாராக ஆயிட்டானா அப்பதான் பார்த்து கொடுக்க வேண்டும். அதனால விபீஷண சரணாகதி தான் ராமாயணத்தின் சாரம். ஆனா அந்த சாரம் எப்பவும் கடைசியில தான் வரும். உபன்யாசம் நீங்க 2 நாள் கேட்க போறீங்க இல்லையோ, நாளைக்கு 9 மணிக்கு தான் சாரம் வரும். இப்ப இருக்கிறதெல்லாம் முன்னாடி எழுதோ அர்த்தத்தை கேட்டுட்டு இருந்தோம்னா ஓ மனசு தயாரா இருக்கு அப்படிங்கிறதுக்காக பார்க்க வேண்டும். ஸ்ரீ ராமாயணமே சரணாகதி சாஸ்திரம் தான். எங்கெங்கு எந்தெந்த சரணாகதியை சொன்னார்னா அது ஒரு வேடிக்கையான கணக்கு. கணக்குக்காக சொல்றேன், நீங்க ஞாபகம் வச்சுக்கலாங்கிறதுக்காக சொல்றேன். முதல் சரணாகதி பலித்தது, 2வது சரணாகதி பலிக்கல, 3வது சரணாகதி பலிச்சது, 4வது சரணாகதி பலிக்கல, 5வது சரணாகதி பலிச்சது, 6வது சரணாகதி பலிக்கல. அது என்ன கணக்கு வச்சிருக்காரு ராமன் தெரியல. 1, 3, 5 பலிச்சது, 2, 4, 6 பலிக்கல. முக்கியமா 6 சரணாகதி நடந்திருக்கு. அந்த 6ல 3 பலிச்சது, 3 பலிக்கல. அந்த 3 கணக்கு வேற சரியா இருக்கு. 1, 3, 5, 2, 4, 6 ஏதுன்னு பார்ப்போம். முதல் சரணாகதிங்கிறது தேவர்கள் நாராயணனிடத்திலே பண்ணின சரணாகதி. ராவணனுடைய துன்பம் தாழவில்லை, தேவரையை பிறந்து நங்களை ரட்சிக்க வேணும். இது முதல் சரணாகதி. இது பறிச்சு போச்சு, ஏன்னா ராமன் பிறந்து ராவணன் அழிச்சிட்டாரு, அது பறித்தது. அதற்கு அடுத்த சரணாகதி, ராமனுக்கும் சீதைக்கும் கல்யாணம் பண்ணி தசரதன் ஊர் கழிச்சுன்னு வந்துட்டு இருக்காரு. அப்ப பரசுராமர் கோபத்தோடே வந்தார். என் பிள்ளைகளை விட்டுடு ஒண்ணும் பண்ணாதேன்னு தசரதன் பரசுராமரிடத்திலே சரணாகதி பண்ணுகிறான். பதிக்கல, பரசுராமர் ஒண்ணும் மன்னிக்கல. அதுக்கப்புறம் பரசுராமர் கையில இருந்த வில்ல வாங்கி ராமன் தன் ரோஷத்தை காட்டின பிற்பாடுதான் பரசுராமர் வழிக்கே வந்தார். அப்ப தசரதன் பண்ணின சரணாகதி பலிக்காம போடுது. ரெண்டாவது பலிக்கல. மூணாவது, ராமன் காட்டுக்கு கிளம்பி போகும்போது லக்ஷ்மணன் கூட வருவேன்னு பிரார்த்தித்தான். கூடாதுன்னு ராமன் சொன்னான். அப்ப லக்ஷ்மணன் ராமனிடத்துல சரணாகதி பண்ணி அவசியம் தேவரையே நம்மை அழைத்து போக வேண்டும் என்றார் பரிசுத்து. ஏன்னா லக்ஷ்மணனை கூட கூட்டி போனான். மூணாவது சரணாகதி பலிச்சது. நாலாவது சரணாகதி, பரதன் சித்திரகூடத்துக்கு வந்து ராமனிடத்திலே வேண்டி திரும்ப நாட்டுக்கு வர வேண்டும் என்று இறைஞ்சினான். அப்ப சரணாகதி பண்ணுகிறான். ஆனா ராமன் திரும்பி வரல. அப்ப அந்த சரணாகதி பலிக்கிறீர்கள். பரதன் ராமனிடத்திலே செய்த சரணாகதி பலிக்கல. 14 வருஷம் கழிச்சு தானே ராமன் திரும்பி வந்தார். அது போச்சு. அடுத்த 5வது சரணாகதி, விபீஷணன் ராமனிடத்திலே பண்ணின சரணாகதி, அது பலித்தது. என்ன தங்கோட்டியில ராமன் விபீஷணன் சேர்த்து விட்டார், பலித்தது. 6வது சரணாகதி, ராமனே சமுத்திரராஜனிடத்துல பண்ணின சரணாகதி. சமுத்திரமே எனக்கு வழிவிடு, இங்க இருந்து அக்கறைக்கு போகணும்னு ராமன் கேட்டார் இல்லையோ. ஆனா அது பலிக்கவே இல்லை. வில்லு எடுத்து நடி உதவரா அப்படின்னு சொல்ல போறது அந்த மாதிரி நடத்தின அப்புறம் தான் வந்தானே தவிர சமுத்திரராஜன் ஒழுங்கா காலை பிடிச்சுன்னு கேட்கும் வரவே இல்லை. வில்ல எழு, இவனை இப்படியே வச்சடிச்சிருவோம்னு ராமன் கோபப்பட்டான். அப்பதான் சமுத்திரம் வந்தது. அப்ப ராமன் சமுத்திரராஜனிடத்துல சரணாகதி பண்ணது 6வது, அதுவும் பலிக்கவில்லை. அப்ப 1, 3, 5 பலிச்சது தேவர்கள் பகவானிடத்தே, லக்ஷ்மணன் ராமனிடத்தே, விபீஷணன் ராமனிடத்தே பலிச்சு போச்சு. 3 பலிக்கலே, தசரதன் பரசுராமரிடத்தே, பரதன் ராமனிடத்தே, ராமன் சமுத்திரராஜனிடத்தே. இந்த 3 பலிக்கலே. அது பலித்ததற்கு ஏது காரணம், இது பலிக்காததற்கு ஏது காரணம், அந்த காரணத்தை நாம பார்க்கணும்னால் சரணாகதிக்கு தேவைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டா சரணாகதி பண்ணுவதற்கு என்னென்ன தேவை இருக்கோ, யார் பண்றோமோ அவனுக்கு என்னென்ன தேவை, யார்கிட்ட பண்றோமோ அவனுக்கு என்னென்ன தேவை, பண்ணப்படும் செயலுக்கு என்னென்ன தேவை. சரணாகதாள்னு நமக்கு பேர். யாரு சரணாகதி பண்றோமோ நாம எல்லாம் சரணாகதாள். யாரிடத்துல சரணாகதி பண்றோமோ அவன் சரண்யன். சரண்யன் எது செய்யப்படுகிறதோ அது சரணாகதி. நாம பண்றது சரணாகதி செயல். பண்ணுபவர்கள் சரணாகதர்கள். யாரிடத்துல பண்றோமோ சரண்யன். அப்ப சரண்யன், சரணாகதி, சரணாகத, இந்த 3 பேருக்கு லட்சணம் சொல்ல முடியும். உன்னை எடுத்துட்டோ ஏதோ ஒரு செயல்னால் அதை உடனே விளக்க வேண்டும். எனக்கு சரியான வார்த்தை என்னங்கிறது தெரியல. இருந்தாலும் மேலும் ஆங்கில உபன்யாசம்னா ஆங்கிலத்தை சொல்லுவேன், தமிழ் உபன்யாசம்னா தமிழை சொல்லுவேன். இது அதை கலந்து அது இதை கலந்து எல்லாம் குழப்பதே இல்லை. இருந்தாலும் ஒரு வார்த்தை புரியணுங்கிறதா சொல்றேன். ஒரு சொல்ல நாம விளக்க வரும்போது டெஃபனிஷன்ங்கிறது வேற, எக்ஸ்பிளனேஷன்ங்கிறது வேற. இந்த சாஸ்திரத்துக்கு என்ன சிறப்பு தெரியுமா? தர்க்கம், நியாயம், மீமாம்சை, இதை வியாக்கரணம் எல்லாம் வாசிக்கிற மொழியும் எல்லாரும் நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டே இருப்பான். ஆனா டிஃபைன் விட்டா எழுந்து போடுவான், வரவே வராது. இப்ப வாயு என்னதுன்னு கேக்குறோம், ரொம்ப நல்லா வீசும், கமகமான காத்தெல்லாம் வரும், திடீர்னு சூறாவளி அடிக்கும், வீட்டெல்லாம் தூக்கி போட எல்லாம் சொல்லுது. சாமி நீ நிறைய விளக்கறீ, வாயுன்னா என்ன கேட்டேன் அப்படின்னு விட்டா திண்டாடி போடும். வாயுன்னா என்னன்னு சொல்றது, இப்போ ஆகாசம்னா என்னன்னு சொல்றது, திறந்த வெளி, வெளியே விளக்குன்னு சொன்னா நமக்கு சொல்ல முடியுமா? சொல்லுவோம் ஆகாசம் இருக்கு, எல்லா இடத்துலயும் அது நிறைந்து இருக்குங்கிறதெல்லாம் அப்புறம். ஆகாசம்னா என்னன்னு சொல்லுனால் இதுக்குதான் சாஸ்திரம் வாசிக்கணுங்கிறது. நம்ம வந்து நிறைய விஷயங்கள் எதோ புஸ்தகத்தை அநேகமா மொழிபெயர்ப்பு புஸ்தகத்தை படிச்சுட்டு போடுவோம். ஆபத்தே அங்கதான் தொடங்கும். மொழிபெயர்ப்புனா மொழிபெயர்ப்பாளர் என்ன ஆசைப்படுறாரோ அது சேர்ந்துதான் அந்த புஸ்தகத்துல இருக்கும். புஸ்தகத்துல இருக்கிறது மட்டும் இருக்காது, அதுக்கு சம்ஸ்கிருதம் வாசிச்சிருந்தாலே ஒழிய மூல புஸ்தகத்தினுடைய ஆனந்தம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. சம்ஸ்கிருத பாஷையை நல்லா வாசிச்சிருக்கோம், அப்ப அந்த மூலத்தை படிக்கிறோம்னா மூலம் அவர்கள் என்றோ எழுதி வைத்தது. அவர்களுக்கு நமக்கு நல்லது பண்றது ஒண்ணுதான் எண்ணமே தவிர அது தவிர அவளுக்கு வேற தேவையே கிடையாது. அதனால உண்மையை மட்டும்தான் எழுதுவார்கள். தர்க்க சாஸ்திரம் அவசியம் எல்லாரும் படிக்கணும். அது நாம இப்போ எங்க இருக்குன்னு தெரியல, அந்த புத்தகத்தை தேடி பிடிக்கணும். பிடிச்சிட்டு தர்க்க சங்கிரகம், அன்னம் பட்டேன விதுஷா கிரியதே தர்க்க சங்கிரக, பாலானாம் சுகபோதாய கிரியதே தர்க்க சங்கிரகான்னு ஸ்லோகம் ஆரம்பிக்கும். குழந்தைகள்லேருந்து பளிச்சின விஷயத்த புரிஞ்சிருந்து தேவையில்லாத சொற்களை வைத்து திண்டாடாமல், எந்த விஷயத்த சொல்றதுக்கு எந்த சொல்லுன்னு தேடாமல், எப்படி நாம சொல்ல வந்த விஷயத்த புறத்தியாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா தர்க்க சங்கிரகம் தான் வழி. இன்னைக்கு எங்கெங்கயோ போய் இதுக்கு ஆயிரக்கணக்கில் செலவழிச்சுன்னு தெரிஞ்சவரு. ஒரு ஒரு பேட்டிக்கு போனா எப்படி பேசணும், ஒரு நம்மளோட வேலைக்காக பேட்டி காண்றாள்னா எப்படி அவள்கிட்ட பேசணும், ஒரு இடத்துக்கு நமக்கு ஒரு கல்லூரியில இடம் கிடைக்கணும்னா அதுக்கு என்னெல்லாம் பேசணும், ஒன்னும் வேண்டாம். தர்க்க சங்கிரம் வாசிக்கும், அதை மட்டும் வாசிச்சிருந்தோம் கிட்டக்கே நம்ம யாருமே வரவே மாட்டான். அவ்வளவழகா நம்முடைய பேச்சு அமைந்து போடும். அதனால பெரியோர்கள் அத்தனை பேரும் சரியா நறுக்கு தெரித்தாப்புல சொல்றாளேன்னா அவ அதை வாசிச்சிருக்கா. மேலும் மூலத்தை நல்லா படிச்சிருக்கிறபடியாலே சந்தேகத்துக்கு இடமில்லாமல் பேசுவார்கள். என்னத்துக்காக சொல்ல வந்தேன், சரணாகதி என்றால் என்ன, சரண்யன் யார், சரணாகதன் யார், இந்த மூணு பேருக்கு இருக்க வேண்டிய அடையாளங்கள் எவை. அடையாளங்கிறதான் நிரூபக தர்மம்னு சொல்லுவோம். நிரூபக தர்மம்னா இந்த தர்மத்தை கொண்டு இந்த விஷயத்தை ஸ்தாபிக்கிறேன், இந்த அடையாளத்தை கொண்டு இந்த விஷயத்தை ஸ்தாபிக்கிறேன். அந்த அடையாளத்துல குழப்பமே இருக்கக்கூடாது. நான் வீட்டு வாசல்ல என் அஞ்சு வயசு பிள்ளைய உட்காந்து வச்சிருந்தேன், வேகமா ஒரு நாய் ஓடிது. இது என்னது பானது என்ன பார்த்து கேட்டது, இதுதான் நாய் இல்லை அப்படியா, இது எப்படி நான் அடையாளம் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லுவோம். நாலு கால் இருக்கும் இப்படின்னு அடையாளம் சொல்லிட்டேன் பிள்ளைக்கு. மறுநாள் காத்தால வாசல்ல மறுபடியும் வெடி பார்க்க உட்காந்தான், ஒரு கண்ணுக்குட்டி ஓடிது. அப்பா அப்பா நாய் ஓடது வா அப்படின்னு என்ன பார்த்து கூப்பிட்டான். நான் வாசல்ல போய் பார்த்தா கண்ணுக்குடி ஓடிந்து. அவனை பிடிச்சி என்ன நாய் ஓடுறதுங்கிற, கண்ணுக்குடிதான் ஓடுறதுன்னா, நேற்றுக்குதான் நீங்க அடையாளம் சொன்னேன் நாலு கால் இருக்கணும்ட்டு, நாலு கால் இருக்கேன் அப்ப இதை நான் நாயின்னு ஏன் சொல்லக்கூடாதுன்னா. அப்ப அடையாளம் சொல்லும் போது அது சில சட்டதிட்டங்கள் உண்டு. ஒரு தர்மத்தை நாம சொல்றோம்னால் அந்த தர்மம் அந்த தர்மியை தவிர மற்றொரு இடத்துல இருக்கவே கூடாது. நாம எதை அடையாளமா சொல்றோமோ அது நாம எதை ஸ்தாபிக்க போறோமோ அந்த விஷயத்துல மட்டும்தான் இருக்கணும். அதை தவிர இன்னொரு இடத்துல இருந்துருக்குன்னு வச்சுக்கோ, அப்புறம் எல்லாமே அதுக்கு விஷயமாயிடும். அது இன்னொரு சட்டம் இருக்கு, நான் எந்த தர்மம் சொல்றேனோ அது நான் விளக்க வந்த விஷயத்திலையாவது இருக்கணும். அதுலயும் இல்லாத படுத்தும் வச்சுங்க, நான் ஒரு அடையாளம் சொல்றேன் அது அந்த விஷயத்துல கண்டிப்பா இருக்கணும், அதை தவிர இன்னொரு இடத்துல இருக்க கூடாது. இதுக்கு அவ்வியாப்தி அதிவியாப்தின்னு பேரு. அவ்வியாப்தினால் சொல்ல வந்த அடையாளம் அந்த பொருளே இல்லை, அது அவ்வியாப்தி. அதிவியாப்தினால் அந்த பொருளை தவிர மற்றொன்றில் இருக்கிறது, அது அதிவியாப்தி. அப்ப இந்த ரெண்டுமே அடையாளத்தில் இருக்கக்கூடாது. ஒரு அடையாளம் சரியா சொல்றோம்னால் சொரூப நிரூபக தர்மம்னு சொல்லுவார்கள், அதுல மட்டும் இருக்க வேண்டும், மற்றொன்றில் இருக்கக்கூடாது, அதிலே இருக்க வேண்டும். அத போல இப்ப சரண்ய சரணாகத சரணாகதி இந்த மூன்றுக்கும் ஏது அடையாளம் பார்த்தால், சரணாகதி என்கிற சொல்லுக்கு பொருள் பார்ப்போம். சரணமிதி ஆகதி சரணாகதி, சரணம் என்று வருதல் சரணாகதி. சரணம் இதி ஆகதி, ஆகதி வருதல். சரணமிதி ஆகதி, சரணம் என்று வருதல். சாமி சரணாகதிங்கிறதுக்கு அர்த்தம் கேட்டா சரணம் என்று வருதல் அப்படின்னா, அப்ப சரணம்னா என்ன, அது கேள்வி வரும் இல்லையோ. சரணம்னால் மூன்று பொருள்களில் வரும், உபாயம் கிரகம் ரக்ஷணம். இந்த மூணு பொருள்கள்ல சரணம்ங்கிற சொல்லு வரும். உபாயம்னா வழின்னு அர்த்தம், அல்லது கிரகம்னா வீடுன்னு அர்த்தம், இருப்பிடம் வாசஸ்தானம் கிரகம். மூணாவது ரக்ஷணம் காத்தல். அப்ப காத்தல்ங்கிற பொருள்ல சரணம்ங்கிற சொல்லு வரும், இருப்பிடம்ங்கிற பொருள்ல சரணம்ங்கிற சொல்லு வரும், உபாயம்ங்கிற பொருள்ல சரணம்ங்கிற சொல்லு வரும். இந்த மூணு என்னன்னு மட்டும் சொல்றேன். இப்ப உபாயம்ங்கிறத கடைசியா வச்சுப்போம். முதல்ல இருப்பிடம் ரக்ஷணம், சரணாலயம் பறவைகள் சரணாலயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா. அப்ப சரணம்னா என்ன, உபாயம் அர்த்தமா ரக்ஷணம் அர்த்தமா, இல்ல இருப்பிடம். பறவைகள் அத்தனைக்கு இருப்பிடம் இல்லையோ, அதனாலதான் சரணம்ங்கிற சொல் இருப்பிடம்ங்கிற பொருள்ல வரும். இப்ப நாம இப்ப அந்த பொருளை பார்க்கல. இப்ப ராமாயணத்திலே விபீஷணன் ராமாயணத்துல சரணாலயம் பண்றான்னா இருப்பிடம் நான் பண்ணிட்டு இருக்கான் இல்லையோ, அது இல்ல. அதனாலே கிரகம்ங்கிற பொருள்ல வரல. அடுத்தது ரக்ஷணம், வேகமா ஓடி வந்தார், பின்னாடி புலி துரத்திண்டே வந்தது, என்ன காப்பாத்து காப்பாத்துன்னு சரணம் பண்ணார். அப்படின்னா காப்பாற்ற வேணுங்கிற பொருளே சரணம்ங்கிறது வருகிறது. அந்த பொருளையும் இந்த இடத்துல நாம இப்ப பார்க்க போறதில்லை. ஓரளவுக்கு அது வருமே தவிர முழுவதுமாக அந்த பொருளை இல்லை. மூணாவது பாக்குறதுதான் முக்கியம், உபாயம். அப்ப சரணம்னால் உபாயம், சரணாகதி என்னால் சரணம் என்று வருதல், அதாவது உபாயம் என்று வருதல். இப்ப சரணம் சொல்லி இருக்கிற இடத்துல உபாயம் வச்சிருக்கோம், ஏன்னா அதான பொருள்னு பார்த்தோம். அப்ப உபாயம் என்று வருதல் சரணாகதி. இப்ப உபாயம்னா என்னன்னு பாக்கணும். இப்படியே பார்த்துட்டே இருந்தா ஒரு பெரிய புஸ்தகத்தை தெரிஞ்சு கொள்ளலாம். அவ்வளவுதான் நடக்க போறது. இப்போ ஒன்றரை மணி நேரத்துல இருக்கே, நம்ம முன்னோர்கள் வேடிக்கைக்கு எழுதி வைக்கிறீர்கள், அத்தனையும் ஆராய்ந்து ஆராய்ந்து தானே சொல்லி வச்சிருக்காங்க. உபாயம்னால் உப அயதே இது உபாய, உப சமீபத்தில், அயதே அழைத்து செல்லுகிறது, எதுவோ அது உபாயம். சமீபத்தில் அழைத்து செல்லுவது எதுவோ அது உபாயம். சமீபத்தில் அழைத்து செல்வதுன்னா இது உபன்யாச மண்டபத்துக்கு சமீபத்திலேயா இல்ல பாரத தேசத்துக்கு சமீபத்திலேயா? எதற்கு சமீபத்தில் அழைத்து செல்வது? இந்த சமீபத்தில் கிட்ட கிடைச்சு போறதுனாலே உடனே எதுக்குங்கிற கேள்வி வராதா? உடனே யாருங்கிற கேள்வி வராதா? உடனே யாரைங்கிற கேள்வி வராதா? சமீபத்தில் அழைச்சு போறதுனாலே எங்கு எப்படி யார் யாரை எதற்கு சமீபத்தில் இந்த கேள்விகள் எல்லாம் பிறக்கும். பலத்துக்கு சமீபத்தில், சமீபத்தில் உப உப அருகில், பலத்துக்கு அருகில், அயதே அழைத்து செல்லுகிறது, எதுவோ அது அது உபாயம். பலத்துக்குன்னா எந்த பலத்துக்கு? நம்ம நேற்று பார்த்தோம் மூன்று பலம் உண்டு, ஐஸ்வர்யம், கைவல்யம், பகவல்லாபம் என்று மூன்று பலங்கள் உண்டு. அதுல ஐஸ்வர்ய பலத்துக்கு அருகில் அழைச்சின் போகாமல், கைவல்ய பலத்துக்கு அருகில் அழைச்சின் போகாமல், பகவல்லாபமாகிற மோட்ச பலம் அதற்கருகில் எது அழைத்து செல்லுகிறதோ அது உபாயம். அப்ப மோட்சமாகிற பலத்துக்கு சமீபத்தில் அழைத்து போவது உபாயம். அந்த உபாய சொல்ல இப்ப சரணம் இடத்துல வச்சிருக்கோம். சரணமிதி ஆகதி, மோட்சத்துக்கு அருகிலே அழைத்து செல்லுவான் என்கிற நம்பிக்கையோட வருதல், இதுதான் சரணாகதி. அப்ப மோட்சத்துக்கு அருகிலே அழைத்து செல்லுவான் என்கிற நம்பிக்கையோட வருதல் சரணாகதி. இப்ப விபீஷணன் ராமன் திருவடிகளை பற்றுகிறான்னு சொன்னால் மோட்சத்துக்கு அருகிலே ராமன் அழைத்து போவான் என்கிற நம்பிக்கையோட திருவடிகளை பற்றறான்னு அர்த்தம். இதுல ஒண்ணு இப்ப குழப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். சரணமிதி ஆகதி சரணாகதி, சரணம்னு சொன்னா உபாயம், உபாயம்னா உப அயதே இது உபாய, பலத்துக்கு அருகிலே அழைத்து போவது உபாயம். அப்ப ராமனை உபாயமாக பற்ற விபீஷணன் வருகிறான். ராமன் உபாயம்னு சொன்னால் மோக்ஷானந்தத்தை அடைவதற்கு உபாயம் ராமன். மோக்ஷமாகிற பலத்துக்கு அருகிலே அழைத்து போபவன் யாரோ அவன் சரண்யன். மோட்சமாகிற பலத்தை அடைய வேண்டும் ஆசைப்படுபவன் ஆரோ அவன் சரணாகதன். மோட்சமாகிற பலத்தை அடைவிக்கும் செயல் ஏதோ அது சரணாகதி. சரணாகதினா மோட்ச பலத்தை அடைவிக்கும் செயல். சரணாகதன் மோட்சத்தை அடையணும்னு ஆசைப்படுறவன், சரணாகதி மோட்சத்தை கொடுக்க போறவன். இந்த மூணு தான் சரணாகதி, சரண்யன், சரணாகதன் சொல்லுகிறோம். இப்ப இந்த இடத்துல யார் ஆறு சரணாகதாள்? ஆறு பேரும் வச்சுக்க வேண்டியதான். ஆறு சரணாகதி பார்த்த பொருள் ஆறு பேரையும் வச்சுக்கோ. யாரு சரண்யன்? பகவான் தான் சரண்யன். ஆனா கொஞ்சம் குழப்பம் சொல்லியும், அதுக்காக இந்த ராமாயணத்துல வேற சரண்யாள் இருக்கா? தசரதன் சரணாகதனாக பரசுராமன் சரண்யனா இருந்தான் சொல்லி கீழே நான் ஒரு சரணாகதி பார்த்துச்சேன். அவ்வளவு என்ன இப்போ ராமனே சரணாகதனாக, ராமனே சரணாகதராக, சமுத்திரராஜன் சரண்யனாக இருந்தான் ஒல்லியும். அதனால சரண்யர்களும் பல பேர் இருந்திருக்கா, சரணாகதர்களும் பல பேர் இருந்திருக்கா. சரணாகதி ஒத்தர் ஒத்தர் இடத்துல பண்ணிருக்கா. இப்ப இதுக்கு மேல நாம பார்க்க வேண்டியது சரணாகதினா என்னன்னு பார்த்தோம். சரணம் என்று வருதல், உபாயம் என்று வருதல், பலத்துக்கு அருகிலே அழைத்து போவாங்கிற நம்பிக்கையோட வருதல், உறுதி. அந்த உறுதியோட வருவது சரணாகதி. இதுக்கு மேல என்ன தோணும்னா சரண்யன் யாரா இருக்கணும், சரணாகதர் யாரா இருக்கணும்? இப்ப நாங்க வந்து இங்க இத்தனை பேர் நீங்க உட்காந்து கேடுங்க, திடீர்னு நீங்க யாரும் வந்து என் திருவடி கடை பச்சனு நீரே சரண்டன் அப்படின்னு சொல்லலாமா? நீங்க உடனே சரணாகதால் ஆயிடுவீடா? நான் சரண்டன் ஆயிடுவேனா? நீங்க பண்ணது சரணாகதி ஆகுமா? சரி மாத்தீங்களோ. இப்ப நான் வந்து உங்களோட பிடிச்சிருந்து நீங்க தான் சரண்டன் சொல்றேன், நான் சரணாகதன் ஆயிடுவேனா, நீ சரண்டன் ஆயிடுவேடா? ரெண்டும் ஆகாது. என்ன எங்கிட்ட சரணாகதனுக்கு வேண்டிய லட்சணங்கள் இல்ல, உங்களிடத்துல சரண்டனுக்கு வேண்டிய லட்சணம் இல்ல, எங்கிட்டையும் சரண்யனுக்கு வேண்டிய லட்சணம் இல்ல, உங்களிடத்திலையும் சரணாகதனுக்கு வேண்டிய லட்சணம் இல்ல. அது என்னன்னு சொன்னேன், அது என்ன லட்சணம், என்னென்ன அடையாளம் நம்ம கிட்ட இருக்கணும்னு கேட்கத்தான் வந்து இப்ப சரணாகதியினுடைய உண்மையான அடையாளத்துக்கு வருவோம். அனன்ய சாத்தியே ஸ்வாபீஷ்டே மகாவிஸ்வாச பூர்வகம் ததேக உபாயதா யாஞ்சா பிரபத்தி சரணாகதி. இப்ப பிரபத்தி என்றாலும் சரணாகதி என்றாலும் நியாசம் என்றாலும் ஒரே பொருளைத்தான் குறிக்க வந்தது. நியாசமோ பிரபத்தியோ சரணாகதியோ ஏக அபிப்பிராயம். எது சரணாகதி பண்ண வரும்னால், நான் வந்து ஒன்னு அடையணும்னு ஆசைப்படுறேன், மோட்சம் அடையணும்னு ஆசைப்படுறேன், அதை அடைவதற்கு எங்கிட்ட ஏதானும் இருக்கான்னு தேடி பாக்குறேன், ஒன்னு வழி இல்லையன்னு புரிஞ்சு போச்சு. ஏதோ வழி இருக்கிறதா நினைச்சிருந்தேன், ஒன்னொடனே ஒரு 10-10 வருஷம் பண்ணி பார்த்தேன், ஒன்னும் பிரயோஜனம் இல்லையன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். கடைசியில 30 வருஷம் ஓடினதுதான் இவ்வளவுதான் நடந்தது. இதை விட இத்தனை நாள் கடைசியில் நம்ம ஒண்ணுமே தெரிஞ்சுக்கலையானா, இது முதல்லயே சொன்னபடி கேட்டிருக்கலாம். அதை விட்டுட்டு அங்கங்க தேடி எத்தையோ கண்டுபிடிக்க போறோம்னு பண்ணுவோம், அப்புறம் அதெல்லாம் ஒன்னும் வேலைக்கு உதவாது தெரிஞ்சுடுவோம். அனன்ய சாத்தியே ஸ்வாபீஷ்டே ஸ்வ, தன்னுடைய அபீஷ்டம் ஆசைப்பட்டது, அனன்ய சாத்தியே வேறு எந்த வழியாலேயும் சாதிக்க இயலாது என்கிற எண்ணம் வந்துவிட்டால், தான் ஆசைப்பட்டதை சாதிப்பதற்கு வேற எந்த வழியும் இல்லை அப்படிங்கிற உறுதி ஏற்பட்டுட்டா, அனன்ய சாத்தியே ஸ்வாபீஷ்டே, மகாவிஸ்வாச பூர்வக திருத்த விசுவாசத்தோட உறுதியான நம்பிக்கையோட கூட, ததேக உபாயதா யாஞ்சா, அதை அடைவிக்கும் உபாயமாக தேவரீரே இருப்பீர் என்று பெருமானிடத்திலே பிரார்த்திக்கும் எண்ணம் சரணாகதி. சரணாகதி என்னால் வேறு எதுனாலையும் நான் அடைய நினைத்ததை அடைவதற்கு இயலாது. பகவானிடத்துல போய் மற்ற எதுனாலே அதை அடைய முடியாது, ஆகையாலே நீயே தான் அடைவிக்க வேண்டும், உன் திருவடிகளை பச்சுகிறேன், நீயே எனக்கு முக்தி கொடு அப்படின்னு பிரார்த்தித்தல் சரணாகதி. இப்ப முதல் சந்தேகம் என்ன வரும்னால், அப்போ பக்தி மார்க்கத்துல பெருமானே மோட்சம் உடுன்னு கேக்குறது இல்லையா, கர்ம மார்க்கத்துல பெருமானே மோட்சம் உடுன்னு கேக்குறது இல்லையா, ஞான மார்க்கத்துல பெருமானே மோட்சம் உடுன்னு கேக்குறது இல்லையா, உண்டு, பகவான் தான் மோட்சம் கொடுக்கிறார். ஆனா அது ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்னால், உபாயம்ங்கிறது ஒண்ணும் மோட்ச பிரதத்துவம்ங்கிறது ஒண்ணும். நான் இப்ப அடுத்த நிலைக்கு சொல்லிடுறேன், முதல் நிலை புரிஞ்சுட்டு நினைச்சிட்டு அடுத்த நிலையை பத்தி போய் சொல்லிடுறேன். ஏன்னா கொஞ்சம் நிமிந்து உட்காந்து கேட்டா தான் சில விஷயங்கள்லாம் நல்லா புரியும் அப்படியும் கதை கேட்கறச்சே சொல்றேன். எப்ப கதையான சொல்றேன், சாஞ்சிப்போம் அப்போனா சாஞ்சிக்கிறேன். ஆனா எப்ப கொஞ்சம் கட்டமானது கேட்கணுமோ அப்ப நிமிந்து தான் கேட்கணும். வேண்டாம், நீங்க நன்னாவே கேட்கற அளவுக்கு நான் ராமாயண கதை சொல்லிட்டு பிறப்பு போடலாம், எனக்கும் கட்டம் இல்லை உங்களுக்கும் கட்டம் இல்லை, கடைசியில் நான் வந்தது பிரயோஜனமே இருக்காது. இப்படியே நாம கதையை கேட்டுண்டே போயிட்டோம்னா எப்பவான கருத்தை தெரிஞ்சுதான் ஆகணும். கதையோட மட்டும் மோட்சத்து போட முடியாது, விஷயத்தை தெரிந்து கொண்டால்தான் பகவானுக்கு பிரீத்தியே ஏற்படும். அதனாலே சிலதெல்லாம் கொஞ்சம் கட்டப்பட்டு தான் தெரிஞ்சுக்கணும். என்ன புருஷன் சொல்லுவா, இவர் சொல்றது புரியலன்னு ஆனா கொஞ்ச நாள்ல சொல்லுவாடு இதுவர, அதனால அதை பத்தி கவலைப்பட்டு முடியுமா, நீங்க தப்பா நான் சொல்லுவேன், இவர் சொல்றதெல்லாம் புரியலே புரியலன்னா நீங்க கொஞ்சம் இறங்கி வந்து சொல்லணும் போவா. அவர் சொல்லுவார், கீழே யாரான்னு இருந்தா மேல தூக்கி விடுறதுக்கு என்ன பெருமாள் அனுப்பிச்சாரு, இதுவர நானும் கீழே இறங்கறதுக்காக அவர் அனுப்பல, ஒருத்தர் கீழே இருக்காருன்னா கை பிடிச்சு மேல தூக்கணும், அதை விட்டுட்டு நானும் கீழே இறங்கறதுக்கு ஆள் இருக்கும் அப்போ அப்படி இருக்கக்கூடாது. கொஞ்சம் சிரமமா இருந்தாலும் 4 தரம் விளக்கலாம், அதுல தப்பு இல்லை, எத்தனை தரமான விவரிச்சு சொல்லலாமே தவிர உங்களுக்கு பிடிச்சதுங்கிறதுக்காக வெறும் கதை சொல்லிட்டு போயிடவே முடியாது. அப்புறம் செய்ய வேண்டிய கடமையில தவறிட்டுதான் நாங்க ஆயிடுவோம். இன்னொன்னு, எப்பவுமே முதல் 1 மணி நேரத்துக்குள்ள கட்டமானது சொல்லணும், அடுத்த 1/2 மணி நீ எங்க பாப்பீங்கன்னு தெரியாது. அது நல்ல வேலைக்கு எல்லா சபாலையுமே ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கா, உபன்யாசருக்கு தான் கடிகாரம் தெரியும், உங்களுக்கு தெரியாது, இங்க மாட்டிருந்தா தான் ஆபத்துட்டோம், அது அங்கதானே எனக்கா மாட்டிருக்காரு, அதனால எங்கள்லதான் அது படுமே தவிர நீங்களுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் சொல்ல வந்த விஷயம் மட்டும்தான் காதலப்படணும் சொல்ல வந்தேன். இப்ப சரணாகதின்னு சொல்றோம், அதுக்கு என்னென்ன லட்சணங்கள்னால், நான் ஆசைப்பட்டது மத்த எதாலையும் அடைய முடியாதுங்கிற முடிவுக்கு வந்துவிட்டால் நீயே அதை அடைவிக்கும் உபாயமாக இருப்பீர் என்று பிரார்த்திப்பது சரணாகதின்னு பார்த்தோம். எப்ப பிரார்த்திப்பது, பிரார்த்தனா மதி சரணாகதி, இந்த எண்ணமே சரணாகதின்னு இருக்கிறதோ, சரணாகதி பண்றது ரொம்ப சுலபம், ஏன்னா ஒரு எண்ணம் தானே வரணும், அது வர்றது பெரிய கட்டமான அதான் கட்டமே, அந்த எண்ணம் அவ்வளவு சுலபத்துல வந்துடவே வந்துடாது, இருந்தாலும் அது எண்ணம்னு வச்சுக்கோ. அப்ப இதுதான் சரணாகதி என்றால், 2 கீழே பார்த்துருக்கோம். அப்ப உபாயம்னு ஒரு அர்த்தம் சொன்னேன், மோட்சத்தை கொடுக்கிறவர்கள் உபாயம்னா என்ன, பலத்துக்கு சமீபத்தில் அழைத்து போதல், இதெல்லாம் மனப்பாடம் பண்ணத்தான் நடக்கும். உபாயம்னா பலத்துக்கு சமீபத்தில் அழைச்சின்னு போறவர், அது உபாயம். சமீபத்துல போயிட்டேன், இப்ப இந்த நூலகத்துல தான் உபன்யாசம் நடக்க போறது, என்ன ஒருத்தர் கூட்டிட்டு வந்தார், நூலகம் வாசல் வரைக்கும் கொண்டு விட்டார், வந்தாச்சு வந்தாச்சுன்னா நூலகத்துக்குள்ள வந்ததாயிடுமா, அது ஆகாது. நூலகம் வாசல் வரைக்கும் ஒருத்தர் கொண்டு விட்டுட்டால் அப்ப அவர் தான் உபாயம், என்ன பலத்துக்கு சமீபத்துல கொண்டு போய் விட்டார் வந்து. ஆனா நூலகத்தினுடைய அதிகாரி கதவு சாச்சிட்டா என்ன வாசல்ல கொண்டு விட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனா நூலகத்தின் அதிகாரி கதவை திறக்கணும், வந்து புஸ்தகம் படி வா அப்படின்னு அவர் அனுமதிக்க வேண்டும். அவர் உபாயம் இல்லை, என்ன பலத்துக்கு சமீபத்துல அவர் அழைச்சினார் இல்லை. ஆனா பலத்தை கொடுக்கும் அவர் அவர்தான், இந்த பலம்னு கொடுத்தது அதிகாரி, ஆனா பலத்துக்கு சமீபத்துல அழைச்சின்னு வந்தது வேற ஆரோக்கம். இப்ப இந்த ரெண்டு வித்தியாசம் புரிஞ்சாதான் பக்திக்கும் சரணாகதிக்கும் வித்தியாசமே தெரியும். பக்தி மார்க்கம் உபாயம், அதுதான் பலத்துக்கு சமீபத்தில் அழைத்து போகும். ஆனால் அதுலேயும் பலத்தை கொடுக்க வேண்டியவர் நாராயணன் தான். பக்தியே பலத்தை கொடுத்துட முடியாது, பக்தி பலத்துக்கு சமீபத்தில் அழைச்சின்னு போகும், பகவான் மோட்சத்தை கொடுப்பார். இப்ப அதே சரணாகதியில் என்ன இருக்குன்னா மோட்சத்தை அவர் தான் கொடுப்பார், அதுல மாறுதலே கிடையாது. சில விஷயத்த எல்லாம் பெருமாள் தங்கிட்ட யாருக்கும் விட்டே கொடுக்கறது இல்லை, கொடுத்தா புரியும்படுவான்னு அவர் தெரியும். அதனால எப்பவுமே மோட்சம் கொடுக்கணும்னா மட்டும் அந்த சீட்டு துருப்பு சீட்டை தன் கையிலேயே வச்சுப்பார். இந்த பிரதான மந்திரி எல்லாம் அவ அவளுக்கு ஒரு இலாக்கா பிரிச்சு கொடுப்பா, நீ பணம் காசு பாத்துக்கோ, நீ ராணுவத்தை பாத்துக்கோ, நீ உள்துறையை பாத்துக்கோ, நீ வந்து உழவு தொழில பாத்துக்கோ அப்படின்னு பிரிச்சு விடுறாள் இல்லையோ, அது பிரதான மந்திரி தங்கையில ஒண்ணு வச்சுப்பார். மத்த எல்லாருக்கும் சின்ன சின்னதா குடுத்துட்டு அநேகமா ராணுவத்தையோ உள்துறையோ தங்கையோ வச்சுருவார். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான துறையோ இல்லையோ. அத போல இந்த பகவானும் யார் வேணா உபாயமா இருக்கோ என்ன வேணா பண்ணிங்கோ, மோட்சப்பிரதன் நாவத்தனத்தா இருக்கணும். ஏன்னா கடைசியில கதவை திறந்து விடுறது அவரா இருந்தா தான் உள்ள போறவன் யாருன்னு தெரியும், இல்லைன்னா அவாவா உள்ள போயிட்டான்னு வச்சுக்கோ. ஆனால் அப்படி அவர் விடுறதே இல்லை, மோட்சப்பிரதத்தம் அவரிடத்தில் தான் உண்டு. ஆனாலே நாம பக்தி மார்க்கத்தை பண்ணி மோட்சத்து கருதல போயிட்டாலும் அதை கொடுக்க வேண்டியது பகவான் தான். அப்ப ரெண்டாயிடுதா பக்தி மார்க்கத்தை பொறுத்தவரை அதுதான் உபாயம், ஆனால் அது மோட்சம் பெற்று கொடுக்காது, பகவான் தான் மோட்சம் கொடுப்பார். ஏன் சுவாமி அதுவே மோட்சம் கொடுக்காதானா, மோட்சம் கொடுக்கறதுக்கு ஞானம் இருக்க வேண்டும், சைதன்யம் இருக்க வேண்டும். பக்தி மார்க்கம்ங்கிறது அச்சிது, அது சைதன்யமுடைய மார்க்கம் அல்ல. பக்தி மார்க்கத்துக்கு ஞானம் உண்டா, ஞானிவனா பக்தி பண்ணுவனே தவிர பக்தி மார்க்கம்ங்கிறது அச்சிது, அது ஆள் இல்லை. அதனால அச்சிட்டு போய் ஒண்ணு கொடுக்க முடியாது. அச்சிட்டு வந்து ஒரு வண்டியில ஏறி உட்காரணும், அந்த வண்டி கொண்டு இங்கே விடும், அவ்வளவுதான் பண்ண முடியுமே தவிர வண்டியால எனக்கு கொடுக்க முடியுமா? அப்போ ஒரு வண்டியாட்ட பக்தி மார்க்கத்தை பற்றி அதை உபாயமாக பற்றி பகவான் இடத்துல போறோம், மோட்சம் முழுவதும் கேட்கிறோம், மோட்சம் கொடுத்துட்டார். அப்ப மோட்சப்பிரதன் எம்பெருமான் உபாயம் பக்தி யோகம். இது சரியா புரிச்சா? இப்ப சரணாகதின்னு பார்த்தால் மோட்சப்பிரதன் அவர் தான், அதுல மாறுதல் இல்லை, அவர் தான் மோட்சம் கொடுக்க போறார். உபாயம் ஏது, உபாயம் ஏதுனால் அவரே உபாயம். பக்தி மார்க்கத்தில் பக்தி உபாயம், ஆனா சரணாகதியில் பகவானே உபாயம். அப்ப ரெண்டு வேலையும் அவரே பாக்குறார், உபாயமாகவும் அவரே இருக்கார். அப்படின்னா பலத்துக்கு சமீபத்தில் அழைத்து போவதும் அவர், சென்ற பிற்பாடு பலத்தை கொடுப்பதும் அவர். அப்ப பலப்பிரதத்துவம் உபாயத்துவம் இந்த ரெண்டும் பகவானிடத்தில் இருக்குனால் அது சரணாகதி. பலப்பிரதத்துவம் மட்டும் பகவானிடத்தில் இருந்து உபாயத்துவம் வேற எதிரியாவது ஒண்ணு இருந்தால் அது பக்தி மார்க்கம். அப்ப பக்தியை பொறுத்தவரை பக்தி உபாயம், மோட்சப்பிரதன் எம்பெருமான். சரணாகதியை பொறுத்தவரை அவரே உபாயம், அவரே மோட்சம் கொடுப்பார். இது பக்திக்கும் சரணாகதிக்கும் உண்டான வேறுபாடு. அந்த ரெண்டு வேறுபாட்டை வச்சிருந்து இன்னொரு சப்தம் புரிஞ்சுப்போம், சாத்தியோபாயம் சித்தோபாயம். சாத்திய உபாயம்னால் உபாயம், பலத்துக்கு சமீபத்தில் அழைத்து போவது. இந்த ரெண்டு மார்க்கத்திலையும் எது உபாயம்? பக்தி பகவான். சொல்லுவோமா புச்சா, உபாயம் எது மோட்சப்பிரதம்னு அவர்னு சொல்லிட்டுமே, அதனால குழப்பம் இல்லவே இல்லை. இப்ப குழப்பம் எது உபாயம்ங்கிறத பத்தி தான், பக்தி உபாயமா பகவான் உபாயமா? பக்தி உபாயம்னு சொன்னால் பக்தி மார்க்கம், பகவான் உபாயம்னு சொன்னால் சரணாகதி. இந்த ரெண்டுத்துக்கு இவ்வளவுதான் வித்தியாசம். அப்போ பக்தி உபாயம்னா யார் பண்ணணும்? நான் பண்ணணும். யார் ஒருத்தன் பக்தனோ அவன் தான் பக்தி பண்ண வேண்டும். பக்தி பண்ணி பண்ணி முற்றி முற்றி தான் மோட்சத்துக்கே போக வேண்டும். அப்போ நான் சிரமப்பட்டு சாதித்தானே பக்தி பண்ண முடியும். என்னாலே சாதிக்கப்படுகிற சாத்தியம் பக்தி, நான் பிரயத்தனப்பட்டு சாதிக்கிறேன் பக்தியை, அதனால சாத்திய உபாயம். என் பிரயத்தனத்தாலே சாதிக்கப்படுகிற உபாயம் சாத்திய உபாயம். அடுத்தது இப்ப சரணாகதின்னு வச்சுக்கோ, இப்ப என் பிரயத்தனத்தால பெருமாளை நான் சாதிக்கணுமா? இல்லையே, அவர் தான் இருக்காரு ஏற்கனவே. இது நாயதா நாராயணன் பண்ணணுமா, இனிமேல் கைகால் ஒட்ட வைக்கணுமா, இல்ல கருணையை நான் கொடுக்கணுமா, எதுவுமே தேவையில்லை. அதனாலே சித்தம் என் பிரயத்தனத்தாலே சாதிக்கப்படாமல் தானே இருப்பது சித்தம். என் பிரயத்தனத்தால சாதிக்கப்பட்டால் சாத்தியம். அப்ப பக்தி யோகம்ங்கிறது சாத்தியோபாயம், சரணாகதிங்கிறது சித்தோபாயம். இப்ப என் உபன்யாசத்தை கிளம்புறதுக்கு வந்தா கிழே கலாச்சு புறப்படலாமா, சித்தமா இருக்கேன் அப்படின்னா என்ன, நான் கிளம்புறதுக்கு நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். இதுக்குதான் சித்தோபாயம்னு சொல்றோம். சித்தம் உண்டாசா சித்தமா இருக்காரு. இப்ப பெருமாளுக்கு புறப்பாடு 7 மணிக்கு போட்டிருக்காங்கன்னா பெருமாள் சித்தமா இருக்காரு அப்படின்னா நான் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லையான்னு அர்த்தம். அப்ப பகவான் சித்தோபாயம், பக்தி சாத்தியோபாயம். சாத்தியோபாயம்ங்கிறது சிரமம், சித்தோபாயம்ங்கிறது சுலபம். ஏன்னா சாத்தியோபாயம்னாலே பொறுப்பு எந்த அளவுக்கு சொல்லியும், அப்ப நான் என்ன கட்டப்பட்டு தான் சாதிச்சாகணும். ஆனா சித்தோபாயம்னா ஒரு பொறுப்பு இல்லையே, அவர் காத்துலயே இருக்கிறார் சொல்லி, அதனால இது சித்தோபாயம். அப்ப பிரபத்தி சரணாகதி சித்தோபாயம், பக்தி சாத்தியோபாயம். பக்தி மார்க்கத்திலே சரணாகதி இடம் உண்டா, சரணாகதியிலே பக்தி இடம் உண்டா, உண்டு. சரணாகதர்கள் எல்லாருமே பக்தர்கள் தான். ஏன்னா பக்திங்கிறது என்னது அதனை பார்த்தோம். மன்மநாபவ மத்பக்தா மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி. நெஞ்சும் வாக்கும் உடலும் அவனிடத்திலேயே லயித்திருப்பது பக்தி, அவ்வளவுதானே. சரணாகதன் ஒத்தத்தனும் நெஞ்சும் வாக்கும் உடலும் அவனிடத்திலேயே தான் லயித்திருக்கும். அப்ப பக்தி அவரும் உண்டு. சாமி அப்ப என்ன வித்தியாசம், ஏன் குழப்பறியா? அவர் பக்தி மார்க்கத்தை உபாயமா ஏத்துக்க மாட்டார், பகவான உபாயமா ஏத்துண்டு பச்சிண்டுவர். அப்ப பக்தி எதுக்கு பண்ணுவார்னா, பகவான உபாயமாக பற்றி மோட்சம் கொடுன்னு கேட்டுட்டு தரையன்னு பெருமாள் ஒத்துழையோ. ஆனா ஒத்துண்டு அடுத்த நிமிஷம் எல்லாம் மோட்சம் தரமாட்டார். இங்கே நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, பெருமாள்கிட்ட போய் சரணாகி பண்ணா அடுத்த நிமிஷம் காணும் மோட்சத்துக்கு போயிட்டார் அப்படின்லாம் சொல்றதே இல்லை. அப்படின்லாம் சொன்னா வர்ற 4 பேரும் சரணாகி வரமாட்டான். அந்த வேலை ஏதோ சரணாகதின்னு பண்ண பிற்பாடு இந்த வாழ்க்கையினுடைய முடிவுல மோட்சம் கொடுப்பார். சரணாகதி பண்ணிவிட்டால் இந்த வாழ்க்கையினுடைய கடைசியில மோட்சம் கொடுக்கிறார், இன்னொரு பேரவை கொடுக்க மாட்டான். அந்த திருப்திக்கு தான் வரோமே தவிர, பண்ணின உடனே முக்தின்லாம் சொன்னால் நம்ம இப்பதான் பொண்ணு கல்யாணம் பண்ணோம், பிள்ளை கல்யாணம் பண்ணோம், ஏற்பாடு சரணம் மோட்சம் கொடுக்கா, ஆனா வேண்டவே வேண்டாம் புறப்படுவோம். அதனால சரணாகதிக்கு அந்த தேகத்தினுடைய கடைசியில் பகவான் முக்தி கொடுக்கிறார். அப்போ சரணாகதிக்கு முக்தி கிடைக்கிறது, தேகம் முடிகிற தருவாயில முக்தி கிடைக்க போறது. சரணாகதி இப்ப 40 வயசு பண்ணோம்னு வச்சுக்கோ, நான் 70 வயசு வரைக்கும் வாழ போறேன்னு வச்சுக்கோ, இந்த 30 வருஷம் என்ன பண்றது? அப்ப பண்றதுதான் பக்தி. அப்போ அத பண்ணத்தினால நான் மோட்சம் போறது இல்லை, பகவானிடத்துல சரணாகதி பண்ணிவிட்டேன், அவர் அனுகிரகத்தால மோட்சத்துக்கு போறேன், போற வரைக்கும் நல்ல பொழுதை நான் போக்கி ஆகணும், அதற்காக பக்தி பண்றேன் அப்படின்னா அந்த பக்தி உபாயமே ஆக போறதில்லை. ஏன்னா உபாயமா பகவான் ஏற்கனவே பிடிச்சுட்டாரோ இல்லையோ. இந்த பக்தியில என்ன லாபம்னால், இதுல நான் கொஞ்சம் பண்ணலாம் பண்ணாத விடலாம், ஒரு குற்றமும் வராது. ஏன்னா நான் ஒண்ணு இத உபாயமாக்கி பெருமாள்கிட்ட கேட்கலையோ இல்லையோ. 58 வயசு இந்த ஊர்ல 65 வச்சுக்கோ, 65 வயசு வரைக்கும் நான் வேலை பாக்குறேன்னு வச்சுக்கோ, அது வரைக்கும் ஒழுங்கா போகணும், 9 மணிக்கு போயிடணும், 4-5 மணிக்கு வேலை பார்த்தாகணும், சரி ஞாயிறு கூட கிடைப்பாடான்னு தெரியாது, வேலை பார்க்கணும். ஆயிட்டு 65 வயசுக்கு ஓய்வு பெற்றுள்ளாச்சு. ஆனா அந்த யார் எனக்கு முதலாளி வேலை கொடுத்துருந்தாரோ அவர் சொன்னார், நீ ரொம்ப நல்லா வேலை பாக்குறேன், அப்புறமும் வாயே உனக்கு தான் கொஞ்சம் சக்தி இருக்கேன், ஒரு 2 வருஷம் அந்த நிர்பந்தம்லாம் என்னால முடியாது அப்படின்னு அவன் சொன்னோம். நீ பாட்டுக்கு வந்துட்டு போ, பார்த்து செய் அப்படின்னு அவர் சொன்னார். நான் 9 மணிக்கு தான் போகணும்னு அவர் கேட்க முடியாது, 5:30 மணி வரைக்கும் தான் உட்காந்துருப்பேன்னு கேட்க முடியாது, நடுவில் 2 நாள் உடம்பு சரியில்லை நான் போறேன்னா அவர் கேட்க முடியாது, என்ன பண்ணாலும் அவர் கேட்க முடியாது. ஏன்னால் எனக்கு ஒரு நிர்பந்தம் இல்லையா, நான் தான் மாட்டேன்னு அப்பவே சொல்லிட்டேன், நீர் தான் வரணும்னு சொன்னீர், மேலும் என் ஓய்வு நான் எடுத்துட்டாச்சு, 65 வயசு பண்ணியாச்சு, இதை வச்சிருந்து 1 ஆண்டு நான் சம்பளம் கேட்க போறது இல்லை உங்ககிட்ட, நீ கொடுக்கறேன்னு சொன்னே கொடுத்துருக்கீங்க, அவ்வளவுதான் உமல்யம். இப்ப கீழே சொன்ன உபாய பக்திக்கும் இப்ப நாம சொல்ற பக்திக்கும் அது வேறுபாடு. 65 வயசு வரைக்கும் ஒழித்தா உழைத்தா போலே பக்தி மார்க்கம், கரணம் தப்பினா மரணம், தப்பு பண்ணிட்டா போச்சு, ஒரு நாள் வரலா கணக்கு அனுப்பிச்சிருவான், அது வந்து சம்பளத்தை வெட்டுடுவான், என்னென்னமோ பண்ணிடுவான். ஆனா இந்த 65க்கு அப்புறம் விட்டால் என ரொம்ப கேள்வி கேட்க முடிய பாருங்க, அத போல பகவான உபாயமாக பற்றிட்டு மோட்சத்தை அவர்கிட்டேந்து வாங்கி ஜாகிரதையா ஒழிச்சு வச்சுட்டேன், வச்சுட்டு மிச்சம் இருக்க நாள்லே பொழுத நல்லா போக்கணும் பக்தி பண்றேன்னு சொல்லிட்டேன், நான் கொஞ்சம் குறைச்சலா பண்ணாலும் என்ன பண்ணாலும் அவர் என்ன கேட்க முடியாது. என்ன இது கொண்டு நான் மோட்சம் கேட்கிறது. அதனால பக்தியே சரணாகதன் பண்ணுகிறான், வெகு சுலபமாக பண்ணுகிறான். ஆனா பக்தியை உபாயமாக்க போனால் அதுல ஆபத்துக்கள் நிறைய உண்டு. அது காரணம் தப்பினா மரணம் தான். மேலும் மற்றொன்று முக்கியமான செய்தி, கண்ணன் கீதையில சொல்லியிருக்கிற பக்தி மார்க்கத்தின்படி நாம நடக்கணும்னால், திரும்ப சொல்றேன், கண்ணன் கீதையை சொல்லியிருக்கிற பக்தியை பற்றியோ உபனிஷத்துக்களை சொல்லியிருக்கிற உபாசன மார்க்கமோ எல்லாம் ஒண்ணுதான். உபனிஷத்துல உபாசனம் உபாசனம் எதை சொல்லுமோ, கண்ணன் பக்தி பக்தின்னு எதை சொல்லுவதோ, ரெண்டுமே ஒண்ணுதான். அந்த இரண்டுமே பிராமண க்ஷத்ரிய வைசியர்கள் மூவரால மட்டும்தான் செய்ய இயலும். நான்காவது வர்ணத்தவர்களால் அதை செய்வதற்கு இயலாது. இந்த செய்தி பல பேருக்கு தெரியாது, அதனாலதான் இந்த விஷயத்தை சொல்றேன். இப்போ பிராமண க்ஷத்ரிய வைசியர்கள் மட்டும்தான் பக்தி மார்க்கத்தை பற்ற முடியும். நான்காவது வர்ணத்தவர்களுக்கு கண்ணன் அதில் இடம் கொடுக்கலை. பின் எப்படி நான்காவது வர்ணத்தவர் மோட்சம் போலாமா வேண்டாமா? தாராளமா போலாம், அது வேண்டான்னு அவர் சொல்லவே இல்லை. பக்தி மார்க்கத்தால மோட்சம் கிடைக்காது, சரணாகதி மார்க்கத்தால மோட்சம் கிடைக்கும். அப்ப சரணாகதி நாலு வர்ணத்தவர்களுக்கும் பொது, பக்தி மூன்று வர்ணத்தவர்களுக்கு தான் பொது. ஏன் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்ல கிடக்கும், காரணம் தெரியணும். பெருமாள்கிட்ட ஒரு குறை நம்ம சொல்லவே முடியாது, இன்னார் மோட்சமே வரக்கூடாதுன்னு அவர் சொல்லவே மாட்டாங்க. என்னன்னா இந்தந்த பாதையில வாங்கும்னு சொல்லுவார், அதைத்தான் அவர் பிரிச்சு விடுவரே தவிர யாருக்கும் முத்தி தரேன். ஆனா அவன் போற வழியில தான் நான் போறேன் முடியாது பிடிக்காது. அவ வாளுக்கு ஒரு ஒரு பாதை போட்டு வச்சிருக்கேன்னா, ஆண்களுக்கு இது வழி, பெண்களுக்கு இது வழி. இப்ப பெண்களை பத்தி ஒரு விஷயம் இருக்கு, வேத வாக்கியங்கள் உபனிஷத் வாக்கியங்களை ஸ்திரீகள் சொல்லுவது கூடாது கூடாது கூடாதுன்னா, இது என்ன அவ்வளவு தூரம் வந்துட்டு இப்பேற்பட்ட நாட்டுல வந்து இந்த மாதிரிலாம் நீ சொல்லலாமா? கொஞ்சம் எங்களுக்கு தகுந்தாப்புல சொல்ல வேண்டாமா? தகுந்தாப்புல எல்லாம் சொல்ல முடியாது, இருக்கிறதத்தான் எப்போதுமே சொல்ல முடியும். அதனாலே ஸ்திரீகள் உபனிஷத் வாக்கியங்களையோ காயத்ரி உட்பட எந்த மந்திரங்களையோ சொல்லுவது கூடாது, சொன்னால் குடும்பத்துக்கு ஆகாது. இதத்தான் சாஸ்திரம் தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கு. சங்கராச்சாரியர் ரொம்ப தூரம் விசாரிச்சுட்டார். அவர் எவ்வளவு தூரம் எழுதியிருக்காருனா, யாரேனும் காதல படக்கூடாதவர்கள் காதல வேதம் பட்டுவிட்டால் அவர்கள் காதல ஈயத்தை காய்ச்சி ஊற்றணுங்கிறார் அவர். இது சங்கரன் அத்தனை தூரம் எழுதி வச்சிருக்கார். பெரியவர்கள்லாம் வெறுமைக்கான எழுத மாட்டான், நிறைய ஆராய்ச்சி பண்ணித்தான் விஷயத்தை எழுதுவார்கள். ஆனா நம்ம உடனே அதுக்குன்னு கோவிச்சு கூடாது, ஓ இந்த மாதிரி நம்மள ஏதோ மட்டம் தட்டிட்டா போட்டுருக்குதுன்னு அல்ல. எப்பவுமே பகவான் இன்னன்னாருக்கு இன்னென்ன வழின்னு பிரிச்சு விட்டுருவார். நீ இந்த வழியில மோட்சத்துக்கு வா, நீ இந்த வழியில வா, நீ இந்த வழியில வா. இல்லேன்னு சொன்னா என்ன வந்து புகார் பண்ணும், அதை நான் சொல்லவே மாட்டேன். ஆனா அவன் வழி உனக்கு, ஓன் வழி அவனுக்குன்னு சொல்லாது. இப்ப நாலு வழி பாதை பிரிச்சு விட்டுருக்க, இந்த ஊர்ல எல்லாம் நன்னா பாத்துக்கலாம். யாரெல்லாம் 80ல ஓட்டிடுவோ அதுல போங்கோ, 60ல ஓட்டிடுவோ இதுல போங்கோ, நாலு பேரா சேர்ந்து ஓட்ட முடியுமா இதுல போங்கோ, அவன் பிரிச்சு விடுறான். நான் அதுல போறேன் இதுல போறேன்னா பிடிக்க முடியாது, பிடிச்சும் போடுவான். இங்க இருக்கிற பயம் இங்க இருக்கணும். எப்போ ஒண்ணுமில்லாத ஒரு பாதையில போறச்சே என்ன பயமோ, அந்த பயத்தை கண்ணன் இடத்துல நாம வச்சுக்கணுமா வேண்டாமா? அதனாலே இது பெண்களுக்குங்கிறது சில மார்க்கம் உண்டு. இப்படி சொல்றேனே, எப்படி எப்படி பிராமண க்ஷத்ரிய வைசியர்களுக்கு மட்டும்தான் பக்தி மார்க்கமோ, அதே போல இதற்குள்ளும் புருஷர்களுக்கு மட்டும்தான் பக்தி மார்க்கம், ஸ்திரீகளுக்கு பக்தி மார்க்கம் சொன்னது. ஏன் இதெல்லாம் வருதுன்னு சொல்றேன், ஏன் இதெல்லாம் தான், பக்தி மார்க்கத்தை அவலம்பிக்க வேணும் என்றால் கர்ம ஞான யோகங்கள் இருந்தாத்தான் பக்தியே வரும். கர்மயோகம் ஞான யோகம் பண்ணாம பக்தி யோகத்தை அடையவே முடியாது. கர்மயோக ஞான யோகம் பண்ணும்னா சாஸ்திரத்தை கற்க வேண்டும். அப்ப வேதம் கற்பதற்கு யாருக்கு யோக்கியத்தை இருக்கிறதோ அவன் தான் பக்தி மார்க்கத்துக்கு வரவே முடியும். இது அங்கவே முடியும், வேதத்தை கத்துண்டவன் தான் கர்ம ஞான யோகமே பண்ண முடியும். கர்ம ஞான யோகம் இருந்தாத்தான் பக்தியே வரும். பக்தி அப்போ குறைச்சல் ஆயிடும், இன்னார் மட்டும்தான் பண்ண முடியும்னு ஆயிடும். ஆனா சரணாகதி மார்க்கத்தே இந்த பேச்சுக்கே இடம் இல்லை. ஆணும் பற்றலாம், பெண்ணும் பற்றலாம், நான்கு வர்ணத்தவர்களும் பற்றலாம், மனிதனும் பற்றலாம், மிருகமும் பற்றலாம், பறவையும் பற்றலாம். ஜடாயு மோட்சத்துக்கு போச்சு, பறவைக்கு மோட்சம். கஜேந்திரன் மோட்சம் எழுதினால் யானைக்கு மோட்சம், மனிதன் மோட்சம் போனால். திரௌபதி மூன்று நாட்களின் பொழுது சரணாகதி பண்ணியிருக்காங்க. திரௌபதி ஸ்நாதையா என்னே சரணாகதி பண்ணுத்துன்னு பிள்ளையோகாச்சாரியர் தெரிவிக்கிறார். ஸ்நாதையா என்னேனால் தான் குளிக்காமல் இருக்கும் நாட்களில் சரணாகதி பண்ணி இருக்கிறாள் அப்படிங்கிற அளவுக்கு எடுத்து போயிட்டா போதும். அப்ப ஆறும் பண்ணலாம், எப்பவும் பண்ணலாம், எந்த நிர்பந்தமும் கிடையாது. ஆணும் பண்ணலாம், பெண்ணும் பண்ணலாம், பிராமணனும் பண்ணலாம், யாரும் பண்ணலாம், எங்கேயும் பண்ணலாம், இப்பதாங்கிறது இல்லை, எப்பவும் பண்ணலாம், எந்த நியமமும் தேவையில்லை. அது சரணாகதிக்கு உண்டான ஏற்றம். அப்ப பக்தி மார்க்கம் இன்னாருக்கு, ஆனா சரணாகதி அனைவருக்குமாக உள்ளது. அப்போ எல்லாரும் சரணாகதிக்கு வந்துருவாளே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். வாஸ்தவம் எல்லாருமே வர வேண்டியதான். இப்ப இது 18 மாடி கட்டடம் படிக்கட்டு கட்டி வச்சிருக்காங்க, பக்கத்திலே எல்லாம் லிப்ட் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க, அதுல ஏறி உட்காந்து பொத்தான் நமக்கினா போதும் கிடுகிடுன்னு என்ன மாடியில் விட்டுரும். நான் வேணும்னா அது பிடிக்காம சாமி அதெல்லாம் பயமா இருக்கு குறுக்கீங்க நின்னு படுத்துனா எப்படி வெளில வர முடியுமானே தெரியாது, நான் கால் இருக்கு நான் நடந்துக்கிறேன் நான் ஏறிக்கிறேன் அப்படின்னு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க மொட்டை மாடிக்கு வந்து சேர்ந்தா வந்தான். இவன் இந்த பொத்தான் அமைக்கினா கிடுகிடு மேல போய் நின்றான். அவர் அங்கேயிருந்து வந்தான், வந்து இப்ப ரெண்டு பேரும் பேசிக்கிறார். நீ வந்த மார்க்கம் 18 மாடியை நீ பிரயத்தனப்பட்டு ஏறி கடந்தது, நான் வந்த மார்க்கம் சுலபமா வண்டியில ஏறி உட்காந்து வந்து சேர்ந்தது. ரெண்டு மார்க்கம் இல்லையோ இதுல. இப்ப 18 மாடிய நான் ஏறினதுதான் சாத்தியோபாயம், அதுதான் பக்தியோகம். இந்த வண்டியில ஏறி உட்காந்து சட்டுன்னு மேல போய் சேர்ந்தேன்னு அது சித்தோபாயம், அது பகவானே உபாயம் பற்றுதல். இந்த ரெண்டுத்துக்கு வித்தியாசம் என்ன? இங்க என்னுடைய பிரயத்தனம் ரொம்ப குறவு, ஆனா அதுல மொத்தமே என்னுடைய பிரயத்தனம் தான். ஆனால் ஒரே ஒரு இடைஞ்சல். என்ன இடைஞ்சல்னா, நாம வந்து அந்த லிப்டுக்குள்ள ஏறி உட்காந்துட்டோம்னு சொல்லுவோம், உட்கார்ந்த அப்புறம் நம்ம கையில ஒண்ணுமே கிடையாது, கதவை சாத்தியாச்சு. கதவை சாத்தின பிற்பாடு அது விட்ட வழி குறுக்க நின்னது கதவை திறக்கிறதுக்கு முடியாது, வெளியில வர்றதுக்கு முடியாது. அப்போ நம்ம மொத்தமா அதுங்கிட்ட சமர்ப்பிச்சோம், சமர்ப்பித்தாத்தான் மேல நம்ம போய் சேர்றது, சேர்றது சேர்றாதான் அப்புறம் குறுக்க எங்கிட்ட இல்லை. 18 மாடி நான் ஏறேன்றிருச்சு ஏதாவது நான் முடிவு பண்ணிக்கலாம், ஆனா இந்த வண்டியில ஏறுட்டா அந்த முடிவுக்கே இடம் கிடையாது. அதே போல பகவானிடத்தில் நம்மை சமர்ப்பித்து அவனிடத்துல விசுவாசம் இருந்தா தான் சரணாகி பலிக்கும். என்னது மொத்தம் அங்க போயிடுது, ஏன் அங்க போயிடணும்னு கருதும், ஏன்னால் என்னால வேற எந்த வழியின் மூலம் இதை அடைய முடியாதுங்கிற முடிவு வந்துட்டேன்னு சொல்லியது, அதனாலதானே சரணாகதிக்கே வரேன், வேற ஏதாவது என்னால பண்ணிக்க முடிஞ்சிருந்தால் அப்ப அந்த வழிக்கே போயிருக்கலாம். இப்ப பகவான் இடத்துல வந்திருக்கேன், அவர்கிட்ட போயிட்டு நானும் கொஞ்சம் என் வேலையை பாத்துக்கிறேன், நீ மிச்ச வேலையை பாரு, நீ ஒரு கை கொடு நான் ஒரு கை கொடுக்கறேன்னு அவர் ஒதுக்க மாட்டார். அப்படின்னா நீயே கை வச்சுக்கோ, என்ன கூப்பிடாத, என்ன ரட்சிக்கணும்னு கூப்பிட்டியானால் உன் கையை விட்டுடணும். உன் கை ஒன்று என் கை ஒன்றுன்னு இந்த கூட்டு வியாபாரத்துல பகவானுக்கு எண்ணமே கிடையாது, என்னைக்கு அவருக்கு தனி வியாபாரம் தானே தவிர, ஒன்னும் நீ பண்ணம்னா உன் பாட்டை நீ பாத்துக்கோ, இல்ல உன் பாட்டை எங்கிட்ட விட்டுடு, நீ பாதி நான் பாதினா எந்த பக்கம் போறோம்னே தெரியாத அப்புறம் கிடைச்சிடு. இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் ஆனா அவன் நான் கத்துக் கொடுக்குற பாருங்க, பழம்புச்சி வச்சிருந்து அம்மா எழுதுவான், ஆ ஆ இவ எழுதுற இந்த வடக்கு எழுத்து அது தெற்கு எழுக்கும், அவ கிழக்கு எழுக்க இது மேற்கு எழுக்கும், அது ரெண்டு பேர் எழுத்தெல்லாம் பிரயோஜனமே இல்லை, ஒருத்தர் எழுத்தாத்தான் வழி ஒழுங்கா வரும். அதனால பெருமானுடைய திருவடிகளே சரணம், அதுவே உபாயம்னு பற்றினால் நம்முடைய முயற்சி அதில் இருக்கவே கூடாது. ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், ஒரு யானை பேர்ல ஏத்தி என் குழந்தைய வந்து அப்படி ஒரு சுத்தி சுத்தின்னு வரணும்னு ஆசை. நீங்க கடற்கரைகள்லாம் போனீங்கன்னா சென்னையில வந்தா கூட யானை குதிரை ஓட்டாலாம் வரும், குழந்தைய நாம வச்சுட்டு போவோம் சாயங்காலத்துல போயிருப்போம், அது சுத்தி சுத்தி வரும், இது ஏறும் ஏறணும்னு குழந்தாளும் குழந்தை இருக்கிற இடமா பார்த்துட்டு அவனும் ஓட்டின்னு வருவோம். ஏன்னா அது பார்த்தது ஏறி புடியாம பிடிச்சா அவனுக்கு ஒரு 10 ரூபா கிடைக்கும் போது அதுக்காக கிடக்க வருவோம். நான் வந்து கீழே இருந்து குழந்தைய மேல தூக்கி விட்டு அவர் மேல இருந்து யானை பிராணம் குழந்தைய மேல இருந்து தூக்கி இதுக்குள்ள குழந்தை வீல் வீல்னு அலறி அது கைகால ரகத்தி இது இத்தனை பாடு நடக்கும். கடைசியில ஏறி உட்காந்தவனே அது அழுது பயந்து ரெண்டே நிமிஷம் கீழே இறங்கிடும். இது நம்ம பல தரம் பார்த்திருக்கோம். இந்த ஒரு கட்டமே வேண்டாம், நான் தூக்கி கொடுக்கற முயற்சியும் வேண்டாம், அவர் கையை நிறுற முயற்சியும் வேண்டாம், யானை நகர்ந்துடுமோங்கிற பயமும் வேண்டாம், குழந்தை கைகாலம் உதச்சிடுமோங்கிற பயமும் வேண்டாம், இது ஒண்ணுமே வேண்டாம். வாகனத்துல சுருட்டின்னு வச்சுக்கோ, அவர் கால தொங்க போன்ற இடத்துல யானையினுடைய காதுக்கு பக்கத்துல காலாறு குத்து குத்து வரும், குத்தினா யானை முழங்காலம் அடிச்சுன்னு கீழே உட்காரும், கொஞ்சம் தண்ணையை தாழ்த்திக்கும், தாழ்த்தினுட்டு தன் தும்பிக்கையால இடுப்புல அப்படி ஒரு சுத்தி சுத்தி அப்படி இதுக்கு மேல உட்காந்துச்சு. இதுல அப்பா ஒண்ணு பண்ண வேண்டாம், பாகனும் ஒண்ணு பண்ண வேண்டாம், குழந்தையும் ஒண்ணு பண்ண வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம், அவ்வளவு லாகவமா மேல தூக்கி உட்காந்து வச்சிரு முல்லு. ஆனால் அதுல ஒரே ஒரு ஆபத்து, வேற எந்த கட்டமுமே இல்ல, ஒன்னே ஒன்னும் அது தூக்கிற சமயத்துக்கு யானை ஒழுங்கா தூக்குமான்னு சந்தேகப்பட்டு நான் குறுக்க கைய கொண்டு போய் வச்சாலோ, இல்ல பாகம் சந்தேகப்பட்டு கைய வச்சாலோ, இல்ல குழந்தை திடீர்னு கைய கால உதச்சு கீழே வரணும்னு பார்த்தாலோ தூக்கின நேரத்துல சுத்தி அடிச்சோம், அப்படியே தூக்கி சுழட்டி அடிச்சுடுற சொல்லு. அதனால் அந்த குழந்தை யானை நடத்துல சமர்ப்பிக்கப்பட்டால்தான் அது தூக்கும், இல்லன்னா அது வேலைக்கு வரவே வராது, இல்லன்னா நீங்களா பார்த்து எப்படி மேல வரையோ மேல ஏறிக்கும். அதனால சரணாகதின்னு சொல்றது இந்த முதல் படியாக இல்லாமல் யானையினிடத்திலேயே சமர்ப்பித்து யானை மேல ஏறி உட்கார்ந்துக்கிற மொழி அது சரணாகதி மாற்றம். ஏன்னா பகவானுடைய திருவடிகளை பற்றி அதன் மூலமாகவே மோட்சத்துக்கு போதல். இன்னொரு திருஷ்டாந்தம் சொல்றேன், இது ஒரு பெரிய மலை, இது ஒரு பெரிய மலை. நீங்க சால கிராமம் போய் சேவிச்சிருக்கீங்களா தெரியாது. 108 விபதேசங்களே ரொம்ப ஆச்சரியமான விபதேசம். கரையும் கரியும் பரிமாவும் திரியும் காணம் கடந்து போய் சிலையும் கணையும் துணையாக சென்னான் வெண்ணி செருக்கிழந்து மலகொண்டல நீர் அணகட்டி மதில் நீரலங்க வாழரக்கர தலைவன் தலபத்தரும் துறந்தான் சளக்கிராமம் அடனஞ்சே என்று திருவங்கியாழ்வார் முதற் பத்தர் ரொம்ப ஆச்சரியமான பாசனங்கள் பாடியிருக்கார். இப்போ எங்கிட்ட ஆரோ ரெண்டு பேர் கேட்டான், நீ நிறைய ஆழ்வார் பாட்டுலாம் சொல்லுவீங்க, அதெல்லாம் சொல்லவே இல்லையன்னா. நீங்க இப்போ ஆழ்வார் பாட்டு சொல்லலாம், ஆனா சொன்னா அதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் வரணும். அது வந்தா தான் அது சொன்னா ரசிக்குமே தவிர, முதல்ல நிறைய விஷயங்களை கேட்டு மனசு பக்குவப்பட்டுவிட்டால் அதுக்கப்புறம் ஆழ்வார் பாட்டு ரொம்ப நல்லா ரசிக்கும். ஏன்னா ஆழ்வார் பாசரங்கிறது கேள்விகளுக்கு அப்பாற்பட்டது, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த உபனிஷத்து கீதை தான் கேள்விலேயே சுத்திட்டு இருக்கும். இந்த கேள்வியோட இருக்கிறதுங்கிறது வேதம் உபனிஷத்து கீதை இதெல்லாம். ஆனா ஆழ்வார் பாசரம் அனுபவம், அது கேள்வி கேட்பதற்கு அல்ல. அப்ப மனசு தயாராயெடுத்து இனிமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். அப்பதான் ஆழ்வார் பாசரம் நமக்கு ரொம்ப இனிக்கும். இதுக்கு சொல்லுவேன் சால கிராமம். சால கிராமத்திலே இந்த பக்கம் அன்னபூர்ணான்னு ஒரு மலை, அந்த பக்கம் தௌரகிரின்னு ஒரு மலை. இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவுல தான் உலகத்திலேயே ஆழமான பள்ளத்தாக்கு இருக்கு. அதுலதான் கண்டகி நதி ஓடுறது. இதுல ஒரு பெரிய சிங்கம், அந்த சிங்கம் இந்த மலை மகட்டிலேருந்து அந்த மலை மகட்டுக்கு தாவும். அவ்வளவு சக்தி படைத்த சிங்கம். அவ்வளவு சக்தி இருக்கக்கூடிய சிங்கம். நான் பேசுறது கேக்குறது இல்லையா? இல்ல இல்ல நீர் பாக்கணும். சிங்கம் இந்த பக்கத்திலே அந்த பக்கம் தாவர அளவுக்கு சக்தி இருக்கிற சிங்கம். இந்த மலை முகத்துல ரெண்டு புழு நின்று இருக்கு. ஒரு புழு இன்னொரு பேசுறது, இந்த புழு அந்த புழு கிட்ட பேசுறது. ஒரு புழு சொல்லித்து, நான் அந்த மலை உச்சிக்கு போறதா இருக்கேன். இந்த இன்னொரு புழுக்கு ஒரே சிரிப்பு தாங்கல. ஏன்னா ஒரு புழுவுக்கு ஆயுசு 10 நாள், அவ்வளவுதான் இருக்கு போறது. அதுக்கு ஒரு நாள் முழுக்க ஊர்ந்ததுன்னா 10 அடி போகும், இதுதான் அதால போகும். அப்ப ஒரு புழு ஆயுசுல நகர்ந்தா 100 அடி நகரலாம். இந்த மலையோட வசனம் 24,000 அடி, அந்த மலையோட வசனம் 25,000 அடி. இப்படி இருக்கிறச்சே இந்த புழு என்னைக்கு இறங்கி என்னைக்கு இன்னொரு பக்கம் ஏறிட முடியும், நீ என்ன வேடிக்கை பண்ற அப்படின்னு பக்கத்து புழு கேட்டு, நீ வேணா பாரு, நான் அந்த மலை உச்சிக்கு போறேனா இல்லையா பாரு. இந்த புழு சொல்லிட்டு ரெண்டும் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறச்சே இந்த சிங்கம் இங்கேயே அங்க தாவரத்துக்கு தயாராச்சு, இந்த பக்கத்திலே அந்த பக்கத்து. அப்ப இந்த புழு சாமர்த்தியக்கார புழு என்ன தெரியுமா பண்ணிட்டு, 1 அடி நகர்ந்து போய் சிங்கத்தின் கால ஏறி உட்காந்துருச்சு. உட்காண்ட உடனே உருமிண்டு 100 நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு, போதர்மா போலே நீ பூவை பூவன்னாலும் சிங்கம் தாங்கி விடுச்சு. இக்கரையிலேருந்து அந்த மலை உச்சிக்கு போய் தாண்டியாச்சு. தாண்டி அங்க போயிட்டு புழு கால்லேருந்து 1 அடிக்கீழே இறங்கி விடுச்சு. இறங்கி விட்டு அந்த பக்கத்துல இருக்கிற புழுவை பார்த்து, நான் வந்துடுவேன்னு சொன்னேன் நம்பினியா, இப்ப நான் வந்துட்டேன் பார் அப்படின்னு கேட்டு, அந்த புழு சொல்லிட்டு, இது தப்பாட்டமா இருக்கு, நீ இறங்கி அந்த பக்கம் ஏற போறதா நான் நினைச்சிருந்தேன், ஆனா நீ என்ன இப்படி போயிட்டீன்னா, நான் அப்படி சொல்லவே இல்லையே, அந்த முலை உச்சிக்கு போறேன்னு நான் சொன்னேன்னே தவிர, நான் இறங்கி போறேன்னு உங்ககிட்ட எப்பான்னு நான் சொன்னேன்னா, இப்ப நான் இறங்கி அடுத்த மலை உச்சிக்கு போயிருந்தால் அது சாத்தியோபாயம், அது பக்தி யோகத்தை போல. இந்த சிங்கத்தினுடைய காலில் ஏறி உட்கார்ந்து அது கொண்டு போய் விட்டு பாருங்க, அவர் தான் நரசிம்ம பெருமான். அவனுடைய திருவடி தாமரகளையே உபாயம் பற்றினால் அது சித்தோபாயத்தை போல. அதனால இது நின் பிரயத்தனத்தால நடக்கிறதா அல்லது அவன் பிரயத்தனத்தால நடக்கிறதா? நாம பிரயத்தனப்பட்டால் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். அவர் அனுகிரகிச்சார்னா நடந்தே தீரும். அதனாலதான் சுலபமா அவனையே பற்றுவோம்னு சொல்லுகிறார்கள். இதுல மர்க்கட கிஷோர நியாயம், மார்ஜார கிஷோர நியாயம்னு ரெண்டு. ஸ்வகத ஸ்வீகாரம், பரகத ஸ்வீகாரம்னு சொல்லுவார்கள். ஸ்வகத ஸ்வீகாரம், நாம போய் பகவானை பற்றுதல். பரகத ஸ்வீகாரம், அவன் நம்மை பற்றி கொள்ளுதல். இது குரங்கு குரங்கு குட்டி, பூனை பூனை குட்டி. குரங்கு குட்டி தாய் குரங்கு பிடிச்சுக்கும், தாய் குரங்கு தான் உடம்புல சுத்தின் இருக்கிற குட்டி குரங்கோட இந்த மரக்கடையிலேருந்து அந்த மரக்கடைக்கு தாவும். இது ஒரு பக்கம். இன்னொன்னு பூனை குட்டி போடும், அந்த பூனையை பிடிக்க வாயில கப்பிக்கும், நம்ம பார்த்தாலே பயமா இருக்கும். இப்படி போய் வாயில கவிக்கிறது, அது மெச்சு மெச்சுன்னு இருக்கும், ஒண்ணுமே பண்ணாது அந்த குட்டி. ஒரு பக்கம் உடம்பு கிடக்கும், ஒரு பக்கம் தலை கிடக்கும். இப்ப இந்த ரெண்டுல எது நழுவுவதற்கு வாய்ப்பு தெரியுமா? இந்த குரங்கு குட்டி குரங்க பிடிச்சிட்டு இருக்கோம் இல்லையோ, அது எப்பவான நழுவினால் தாவின் இருக்கிற குரங்கால ஒண்ணுமே பண்ண முடியாது. இது கீழே விழுந்தது விழுந்ததுதான், அது தாவர வேகத்தில் இதை பிடிச்சிக்கவே முடியாது அதாலே. அதே இந்த தாய் பூனை குட்டி பூனையை பிடிச்சிருக்கு பாருங்க, பிடிய விடவே விடாது. ஏன்னா அதுங்கிட்ட இருக்கோ இல்லையோ பிடி, குழந்தைக்கு வேலையே கிடையாது இல்லையோ. இப்ப முதல்ல சொன்னது நாமா பகவான பச்சிக்கிறதுக்கு போறது, ஆனா அடுத்து சொன்னது பகவான் நம்மை அனுகிரகிக்க வருதல். அதுல எப்போதும் கை நழுவவே நழுவாது. என்ன சரணாகதிக்கு உண்டான ஏற்றத்தை சொல்லுகிறார்கள். ஆக சரணமிதி ஆததி சரணாகதி. சரணம்னு சொன்னால் உபாயம், கிருகம், ரக்ஷணம்ங்கிற பொருளிலே வரும். உபாயம்ங்கிற பொருளிலே இங்குள்ளது. உபாயம் என்னால் உப அயதே இது உபாய, சமீபத்திலே அழைத்து போதல். சமீபத்திலே என்னால் மோக்ஷத்துக்கு சமீபத்திலே அழைத்து போதல். அப்ப பகவானே மோக்ஷ சமீபத்தில் அழைத்து போகும் உபாயமாகவும், பகவானே மோக்ஷத்தை கொடுக்கக்கூடிய மோக்ஷ பிரதனாகவும் இரண்டாகவும் இருப்பது சரணாகதி சாஸ்திரம். அதனாலே இது வரைக்கும் இப்ப சரணாகதினா என்ன அப்படின்னு பாத்துருக்கோம். இப்போ ஒருத்தர் சரணாகதி பண்ணோம்னா யார் பண்ணலாம்? சுவாமி நீங்க பண்ணலாமா, நான் பண்ணலாமா, எல்லாரும் பண்ணலாமா? இப்பதானே சொன்னீர் எல்லாரும் பண்ணலாம்னு சொன்னீர். அப்ப எல்லாருமே பண்ணிவிடலாமானா பண்ணலாம். ஆனா அதுக்கு ரெண்டே ரெண்டு தேவை மட்டும் உண்டு. ஏது தேவை? தேவைன்னு சொல்ல மாட்டேன், இயற்கைன்னு வச்சுங்கள். அது இருந்தாதான் சரணாகதிக்கே வருவோம். எது இருக்கணும்னால் மோட்சத்துக்கு போவதற்கு எங்கிட்ட ஒண்ணுமில்லையேங்கிற சோகம் இருக்கணும். இருந்தாதான் சரணாகதி பண்றதுக்கு வரவே முடியும். ஏன்னு யோசிச்சு பாருங்க. சர்வதர்மானு பரித்தியஜ மாமேகம் சரணம் பிரஜ அஹம் தா சர்வபாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுசஹா என்று கண்ணன் சொல்றாரு இல்லையோ. மா சுசஹா சோகப்படாதேங்கிறார். இப்ப ஒரு ஸ்லோகத்துல ஒருத்தரை பார்த்து சோகப்படாதே அப்படின்னு சொல்லணும்னு வச்சிருந்தோம், அவன் சோகப்பட்டிருக்கணும், அப்பதானே நான் சோகப்படாதேன்னு சொல்லுவேன். இப்ப நீங்க எல்லாம் நல்லா சிரிச்சுட்டே இருக்கு, சிரிச்சின்னு கேட்டுருக்கோம் இல்லையோ. சுவாமி அழாதீங்கன்னு நீ சொல்றத கேட்டுதான் அழுக வரும்போல் இருக்கு. நாங்க ஒழுங்கா சிரிச்சுன்னு தான் இருக்கோம், எங்களை பார்த்து எதுக்கு அழாதேன்னு சொல்றீங்க இல்லையோ. ஒருத்தர் சோகப்பட்டாத்தான் சோகப்படாதேன்னு சொல்லணும். அர்ஜுனன் சோகப்பட்டிருக்கிறான், அவனை பார்த்து சோகப்படாதேன்னு கண்ணன் தெரிவிக்கிறார். அப்ப என் திருவடிகளிலே சரணாகதி அனுஷ்டிப்பாய், சோகப்படாதே அப்படின்னா என்ன பொருள்? சோகப்படாதே என்றால் அப்போ சரணாகதி பண்ணுவதற்கு முன்னாடி சோகம் இருக்க வேண்டும், சரணாகதி பண்ண வேண்டும், பண்ணின பிற்பாடு சோகம் விலகிவிட வேண்டும். இந்த மூணு தான் அந்த ஸ்லோகத்திலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது. இன்னொரு முக்கியம், இந்த ஸ்லோகத்தை நாம எப்படி அர்த்தம் பண்ணிடுவோம்னா, சர்வ தர்மானு பரித்தியஜ்ய எல்லா தர்மங்களையும் விடு, மாமேகம் சரணம் பிரஜ என்னையே எல்லா தர்மமாகவும் பற்று, அகம் நான் துவா உன்னை சர்வ பாபேபியா என்னை அடைவதற்கு தடங்களாக இருக்கக்கூடிய எல்லா பாபங்களில் நின்னும் மோக்ஷயிஷ்யாமி விடுவிக்கிறேன், மாசுஜா சோகப்படாதே. இந்த ஸ்லோகத்தை பார்த்தா எப்படி தோணும்னா, பெருமானுடைய திருவடிகள்ல சரணாதி பண்ணுள்ளா, மற்ற எல்லா தர்மத்தையும் உற்றுடலாம், சோகப்படாதேன்னு பகவான் சொல்றார் வாஸ்தவம். ஆனா இந்த சோகப்படாதேன்னு அவர் சொல்றது ஒரு அபிப்பிராயம் சொல்றாப்புன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம், அப்படி அல்ல. மாமேகம் சரணம் விரஜ அப்படிங்கிறது விதி, விதினா பண்ணித்தான் ஆகணும்ங்கிற அர்த்தம். அது அவர் நம்மளை பார்த்து என்னுடைய திருவடிய பத்திரதானா பத்து இப்படி எல்லாம் அவர் சொல்லல. மாமேகம் சரணம் விரஜ விதி, என்னுடைய திருவடியை சரணமாக பற்று. அதுக்கு முன்னாடி இன்னொரு விதி இருக்கு, சர்வதன்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் வருக. நீ ஏதேதோ மார்க்கத்தை பற்றிக்கொண்டு என்னையும் பற்ற முடியாது. நீ எந்தெந்த மார்க்கத்தை உபாயம்னு நினைச்சிருக்கியோ அதை நீ விட்டுடணும். சர்வ தர்மானு பரித்தேஜ்ய எல்லா தர்மங்களையும் விட்டு, அப்ப விட்டு விடுன்னு சொன்னது ஒரு விதி, இது முதல் விதி. என் திருவடிகளை உபாயமாக பற்றுன்னு சொன்னது ரெண்டாவது விதி. இந்த ஸ்லோகத்துல ரெண்டு விதி இருக்கிறதா நினைச்சிட்டு இருப்போம், மூணாவது விதி இருக்கு. மாசுசஹ அப்படிங்கறது அபிப்பிராயம் இல்லே, அது விதி. பகவான் சொல்வது என் திருவடிகளை சரணமாக பற்றுட்டால் அர்ஜுனா நீ எக்காரணம் கொண்டு சோகப்படக்கூடாது. கூடாதுன்னு சொல்றார், படவாண்டான்னு சொல்றார் நினைச்சேன், இல்ல படக்கூடாதுன்னு சொல்றார். ஏன்னால் சரணாகதி பண்ணுவதற்கு எது யோக்கியத்தை? சோகம். சோகம் இருக்கிறவன் சரணாகதி பண்ணலாம். சரணாகதி பண்ணுட்டா எது பலம்? சோக நிவிருத்தி. சுலோகா ஞாபகம் வச்சுங்க, சோகம் இருக்கிறவன் தான் சரணாகதி பண்ண வருவான். பண்ணுட்டா சோக நிவாரணம் ஆயிடும், சோக நிவிருத்தி ஆயிடும். அப்ப சரணாகதிக்கு காரணம் சோகம், சரணாகதிக்கு பலம் சோகம் போதல். அப்ப சோகம் இருக்கிறவன் சரணாகதிக்கு வருகிறான். என்ன சோகம்? நமக்கு கல்யாணம் ஆகலையேங்கிற சோகமா, இல்ல இன்னும் குழந்தை பிறலையேங்கிற சோகமா? எந்த சோகம்னா, மோட்சத்தை அடைவதற்கு என்னிடத்தில் ஒரு உபாயமும் இல்லையே என்கிற சோகம். எங்கிட்ட கர்ம யோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ இல்லையே, என்னால சாதிக்கப்படுகிற உபாயம் ஒன்று கூட இல்லையே அப்படிங்கிற சோகம். அந்த சோகம் இருக்கிறவன் தான் சரணாகதிக்கே வருகிறான். இப்போ இந்த ரெண்டு சொல்றேன்னு சொல்லணும் இல்லையோ, சரணாகதனுக்கு இருக்க வேண்டிய ரெண்டு லட்சணங்கள், ஒன்னு ஆகிஞ்சன்யம், மற்றொன்று அனன்ய கதித்வம். ஆகிஞ்சன்யம் கிஞ்சித்து சிறிது, கிஞ்சன சிறிது இருக்கும் அவர், அகிஞ்சன சிறிது அற்றவர். அப்ப சிறிதும் கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்கள் அற்றவர், அவனுக்கு அகிஞ்சனன்னு பேர். என்னிடத்தில் கைமுதல் ஒன்றும் இல்லை அப்படின்னு பெருமாளிடத்துல கைய கூப்பிடுறோம் பாருங்க. இந்த நமஹான்னு சொல்றதுக்கு அர்த்தமே உள்ள ஒண்ணும் இல்லையேன்னு அர்த்தம். பல பேர் இப்பெல்லாம் கைதான் கொடுக்கறோம். அது ஆங்கிலேயர்கள் ரொம்ப நாளா நம்ம கத்து கொடுத்துருப்போம், நாங்க கை கொடுங்க. எது கை கொடுத்தாள்னா, அவெல்லாம் நம்ம ஊருக்கு வந்திருக்கிறச்சே, கைக்குள்ள கத்தி மறைச்சு வச்சுக்கலையான்னு பாக்கணும், அதுக்காக அவன் கை கொடுத்துருந்தான். நாம அதை போய் இன்னி வரைக்கும் இன்னும் பின்பற்றிட்டு இருக்கோம். அவர் கை கொடுத்ததுக்கு காரணமே ஏதாவது நம்ம மறைச்சு வச்சு அவனை குச்சிட்டோம்னா, அதனால முதல்ல கையை கொடுத்து கையில ஒண்ணு இல்லையான்னு பாப்பேன். இன்னொரு பக்கம் இருக்கு பாருங்க, அந்த வளைய கூட நாடெல்லாம் போனா இப்படி அணைச்சு பாடும் இல்லையா, இப்படி அணைச்சுக்கிறது எதுக்குன்னா, இங்க கத்தி சொருகி வச்சிருக்குமான்னு பாக்குறதுக்காக. இதுக்குதான் அவன் அணைச்சிருந்தான். இந்த கத்தி எல்லாம் ஒண்ணு எங்க கையில இல்லேங்கிறதுக்கு தான் நமகா. நம்ம எதுக்கு நமஸ்காரம் வேண்டுக்கோம்னா, உள்ள ஒண்ணு தான் வச்சுக்கலே சந்தேகமே படாதே, இது வெற்றுக்கை அப்படிங்கறதுக்காகத்தான் நமஹான்னு சொல்றோம். பெருமான பார்த்து அஞ்சலி பண்ணுகிறோம் மொழி. அதனாலே பெருமான பார்த்த உடனே கை கூப்பிட்டால், கைய திறந்திருந்தா தான் கையில தான் இருக்குன்னு அர்த்தம். கை கூப்பிட்டா கையில ஒண்ணும் இல்லையான்னு சொல்லியோ, அதான் ஆகிஞ்சன்யம். இந்த கையில் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லைன்னுட்டு எங்கிட்ட ஏன் வரேன்னு அவர் கேப்பார். ஏன்னா நீ இருக்கிறாய்ங்கிறதுக்காக வரேன். என்னிடத்தில் என் பிரயத்தனத்தால ஒன்றுமில்லையே, ஆனால் நான் பிரயத்தனப்படாத நீ இருக்கிறாய், அந்த நம்பிக்கையில வந்தேன்னு சொல்றோம். இது ஆண்டாள் பாசுரத்தில், கரவகள் பின் சென்னு காணம் சேர்ந்துண்போம், அறிவொன்னுமில்லாத ஆய்குலத்து உந்தன்ன பிறகு பிறந்தனை புண்ணியம் யாமுடையோம். அண்டா சொல்லும் போது, நாங்க எல்லாரும் கரவு மாட்டுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறவா, எங்களுக்கு ஞானமும் கிடையாது பக்தியும் கிடையாது ஒண்ணும் இல்லையா. பெருமாள் உடனே சொன்னார், உங்ககிட்ட ஒண்ணும் கிடையாதுன்னா எங்கிட்டயும் கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்ல பட்டுவாருட்டார். அப்ப ஆண்டாள் திரும்ப சொல்ற, நாம் பிரயத்தனப்பட்டது ஒண்ணும் இல்லைன்னு சொன்னேன், நீ இல்லே நான் சொல்லவே இல்லையே. உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், எங்களிடத்திலே நாங்களாக தேடின புண்ணியம் கிடையாது, ஆனா நீயே எங்களுக்கு நடுவில் புண்ணியமாக பிறந்திருக்கிறாய் அல்லவா. அதனால நாம் புண்ணியத்தை சம்பாதிச்சுக்கணும்னா பக்தி, அவரே புண்ணியம் உட்டா சரணாகதி. ராமோ விக்கிரகவான் தர்ம சாது சத்திய பராக்கிரம ஏச வேதவிதோ விப்ராஹ ஏச அத்யாத்மவிதோ ஜனாஹ தே வதந்தி மகாத்மானம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம். கண்ணனே சனாதன தர்மம் ஏன்னு பாருங்க, ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நாலாவது அத்தியாயத்திலே பரித்ராணாய சாது நாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு சொன்னார். தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக நான் யுகந்தோறும் பிறக்கிறேன். நாலாவது அத்தியாயம் சொல்லிட்டார். பதினெட்டாவது அத்தியாயம் வந்தது, எல்லா தர்மத்தையும் விட்டுடு அவரே சொல்றார். நாலாவது அத்தியாயத்துல தர்மத்தை நிலைநிறுத்துறதுக்காக பிறக்கிறேன் விட்டு, பதினெட்டாவது அத்தியாயம் கடைசியில வந்து சர்வதர்மான் பரித்தேச்ச எல்லா தர்மங்களையும் விட்டுடுனா, நமக்கு சந்தேகம் வரும். இவர் என்ன தர்மத்தை நிலநாட்ட பிறந்தாரா, நான் பண்ணிட்டு இருக்கிற ஒன்னு ரெண்டையும் விட்டுடுன்னு சொல்றதுக்காக பிறந்தாரா? இவர் சொல்றதே குழப்பமா இருக்கு. எப்பவும் ஒன்னு சொல்லுவார், அடுத்த வார்த்தை அதை மாத்திடுவார். சாதுர்வர்ண மயா சிருஷ்டம் குணகர்ம விபாசக தச கர்த்தாரம் அபிவாம் வித்தி அகர்த்தாரம் அபியம். நாலு வருணத்தை நான் தான் பிரிச்சேன், நான் தான் பிரிச்சேன்னு ஒத்துக்கிறேன், ஆனா நான் பிரிக்கவே இல்லைன்னு. இப்பதானே பிரிச்சேன்னு சொன்னீர், பிரிக்கவே இல்லையுன்னு விட்டீரேன்னா, நான் பிரிச்சேன், நாலா பிரிச்சேன், நானூறா நாக்கல, அது நீதனாக்கிண்ட. இப்ப பிராமணன் சத்திரியன் வைசியன் நான் பிரிச்சேன், பிராமணனுக்குள்ள நூறு நானா பிரிச்சேன், சத்திரியனுக்குள்ள 150 நானா பிரிச்சேன், வைசியனுக்குள்ள 1000 நானா பிரிச்சேன், அத நீயே பிரிச்சுட்டு எந்த நிலையில எதுக்கு சொல்ற இப்போ? அப்ப சிலதெல்லாம் பரவான் பண்றார், அதனால ஒத்துக்கிறார், பலதவர் பண்ணலே அதனால இல்லேன்னு விடுவார். அது போல கீழே தர்மங்களை சம்ஸ்தாபனம் பண்ண பிறக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப வந்து அந்த தர்மத்தையே விட்டுடுன்னு சொல்றாரு என்ன? அதுக்குதான் தேசிகன் தாத்பரிய சந்திரிகையில தெரிவித்தார், எப்ப இந்த தர்மங்களை விட்டு விட்டு என்னை பற்றுன்னு சொல்லுகிறானோ அப்ப தானே தர்மம்னு சொல்லிக் கொள்ளுகிறான். பெருமாள் தர்மத்தை நிலைநிறுத்துறதுன்னா தர்மத்தை போக்குறதுக்காக வரல, தானே தர்மம்னு நிலைநிறுத்துறதுக்காக வந்திருக்கார். இது எங்க பார்த்தா தெரியும்னா, பரித்ராணாய சாது நாம் விநாசாய துஷ்கிருத்தாம் தர்ம ஸ்தாபனார்த்தாயன்னு இல்ல, தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய் இருக்கொல்லியோ, இந்த சம் சேர்ந்து கொல்லி அந்த இடத்துல ஆங்கில சம் இல்ல, இது சம்ஸ்கிருத சம். இதுக்காக சொல்லுவோம் சம்ஸ்தாபனார்த்தாயன்னா, ஸ்தாபனம் உலகத்து தர்மங்களை நிலைநிறுத்துதல், சம்ஸ்தாபனம் தன்னையே உலகத்து தர்மமாக நிலைநிறுத்துதல். அப்ப கண்ணன் தானே தர்மமே தவிர மற்றொருத்தர் தர்மமாகார்கள். இதத்தான் தான் கடைசி ஸ்லோகத்திலே மற்ற தர்மத்தெல்லாம் உற்றுடு என்னையே தர்மமாக பற்று, அப்ப பெருமானையே தர்மமாக பற்றுதல் சரணாகதின்னு கொண்டாடப்படுகிறது. அந்த சரணாகதி எது தேவை? ஆகிஞ்சன்யம். என் கையில ஒண்ணுல சுவாமி வேற தர்மங்கள்லாம் இல்லையே, நீரே தர்மம். இது ஒரு தேவை. இன்னொரு தேவை இருக்கு, அனன்ய கதித்வம். அப்படின்னால் பெருமாள்கிட்ட போய் சரணம்னு சொன்னோம், ஆட்டம் இந்த நாலு வீட்டுக்கு கன்னட இன்னொருத்தர் இருக்கார், நீ வேணா அவர்கிட்ட போய் முயற்சி பண்ணி பாரு, அப்புறம் வேணா எங்கிட்ட வா. இப்படின்னு ஒருவேளை எங்கயானு சொல்லி நகர்த்தி விட்டுட்டாருன்னு வச்சுங்க, அதுக்கு அனன்ய கதித்துவம், போக்கிடம் இல்லை. கத்தினா போக்கிடம், அன்னகதி வேறு போக்கிடம், அனன்யகதி வேறு போக்கிடம் இல்லை. நீ இல்லேன்னு விட்டியானா எனக்கு வேற போக்கிடம் இல்லை. இதுவும் சரணாகதன் சொல்லிக் கொள்ள வேணும். அப்ப ஆகிஞ்சன்யம் அனன்ய கதித்துவம், என்னிடத்தில் ஏதும் இல்லை, உன்னையே நம்பி வந்தேன், நீ இல்லேனுட்டியானா எனக்கு போக்கிடமும் இல்லை. இத சொல்றதான் ஆகிஞ்சன்ய மனநகத்தித்வம். அப்போ சரணாகதனுக்கு ரெண்டு இன்றியமையாதவை வேணும், ஆகிஞ்சன்யமும் அனநகத்தித்வமும் வேணும். அவர் கையில கர்ம ஜான பக்தி யோகங்கள் இருந்துட்டா பெருமாள் வரமாட்டார், நீ அதே பாத்துக்கோனுடுவர். உன்னை தவிர வேறொத்தர் இருக்காருன்னு பேசினா அப்போ அவர் வரமாட்டார், அப்ப அவரே பிடிச்சுக்கோனுடுவர். இந்த ரெண்டும் இல்லேன்னு சொன்னாதான் சரணாகதனுக்கு லட்சணம். இந்த ரெண்டு இவர்கிட்ட இருக்கணுமா? சரி சுவாமி, அப்ப சரண்ய நடத்தல என்ன இருக்கணும்? ரெண்டு கண்டிப்பா தேவை. மறுபடியும் ஒன்று பரத்வம், மற்றொன்று சௌலபியம். இந்த ரெண்டும் இருந்தா தான் சரண்ய நம்ம பத்தவே முடியும். அவர் ரொம்ப பெரியவரா இருக்கணும், அதாவது மோட்சம் கொடுக்கிற சக்தி இருக்கிறவரா இருக்கணும், அப்பதான் நான் சரணாதி பண்ணா மோட்சம் கிடைக்கும். இல்லைன்னா வீணா இவர் வாசல போய் நின்னா, அது யார் வீட்டு வாசல் வேணாதான் போய் நிக்கலாம், வேணும்னா ஒரு 10 ரூபா போட்டு அமைச்சிருவா, அதெல்லாம் போக முடியுமா? மோட்சம் வேணும்னு கேக்கிறமோ இல்லையோ. அப்ப மோட்சத்தை கொடுக்கிற சக்தி இருக்கிறவங்க வீட்டு வாசல்ல நிக்கணும், அந்த பரத்தம் இருக்கணும். பரத்தம் இருக்குங்கிறதுக்காக இவர் வைகுண்டத்திலேயே உட்காந்து காலை நீட்டவே மாட்டேன்னு விட்டாருன்னு வச்சுக்கோ. அப்ப எந்த காலை போய் பிடிக்கிறது? இவர் பாட்டுக்கு சொல்லிடுவார் மாமேகம் சரணம் வரஜா, மாகமே சரணம் வரஜான்னு சொல்லிட்டு பறந்து போயிட்டார். இன்னைக்கு நான் எங்க போய் பிடிக்கிறது? அப்ப நான் பற்றும்படி சௌலபியம் இருக்க வேண்டும். சௌலபியம்னா எளிமை. அப்ப ஒரு பக்கத்துல மேன்மை இருக்க வேண்டும், மற்றொரு பக்கத்துல சௌலபியம் இருக்க வேண்டும். சௌலபியம் பல பேருக்கு இருக்கும், என் பக்கத்து வீட்டுக்காரர் கூட இருக்கு, எப்ப வேணா நான் கதவை திறந்துக்கலாம், நேர அவர் வீட்டுக்குள்ள போலாம், அவர் கால அங்கேயேதான் வச்சுட்டு இருக்கார், எப்ப வேணா பிடிச்சுக்கலாம், ரொம்ப சுலபமான கால். ஆனால் அவர் மோட்சம் கொடுக்க மாட்டாரே, அப்ப அவர்கிட்ட பரத்தம் இல்லையோ இல்லையோ. பரத்தம் இருந்தா சௌலபியம் இருக்காது, சௌலபியம் இருந்தா பரத்தம் இருக்காது. இந்த ரெண்டும் இருந்தா தான் சரண்யன். ஆகிஞ்சன்யம் அனன்யகதித்வம் இருந்தா தான் சரணாகதன். அப்ப சரணாகதனுக்கு ரெண்டு அடையாளம் வேணும், சரண்யனுக்கு ரெண்டு அடையாளம் வேணும். இப்ப நீங்க ரொம்ப சுலபமா, நமக்கு இருக்கிறது 5 நிமிஷம், 5 சரணாகதி பார்க்க போறோம். ஏன்னா ஒரு சரணாகதி நாளைக்கு தான் சொல்ல போறேன், முதல் 5 சரணாகதி தான் பார்க்கணும். இந்த 5 சரணாகதியும் இந்த 2-2-4 அடையாளங்களுக்குள்ள இருக்கான்னு பாருங்க. இருந்தால் பலிக்கும், இல்லைன்னா பலிக்காது. முதல் சரணாகதி, தேவர்கள் போய் நாராயணத்துல சரணாதி பண்ண, அர்த்தித்தோ மானுஷே லோகே ஜக்ஞ விஷ்ணு சனாதனா சகி தேவை ருதீர்ணஸ்ய ராவணஸ்ய வதார்த்திபிஹி, அர்த்தித்தோ மானுஷே லோகே ஜக்ஞ விஷ்ணு சனாதனா சகி தேவைஹி, தேவர்களாலே வேண்டப்பட்டவனான எம்பெருமான் ராவணவதத்தின் பொருட்டு தானே கீழே பூலோகத்தில் பிறந்தான், வேண்டி தேவரக்க வந்து பிறந்ததும் வீங்கிருள்வாய் பூண்டு அந்நன்ன அன்னபுலம்ப போய் அங்கோர் ஆய்க்கலும் புக்கதும் காண்டிலி வளர்ந்து கஞ்சனை துஞ்ச வஞ்சம் செய்ததும் ஈண்டு நான் அலத்த பெற்றேன் எனக்கென இரண்டு இலக்கணங்களும் பொருந்தி இருந்தன. பகவான் தான் இப்ப சரண்யன், அவரிடத்துல 2 இருந்ததா? அவர் பரத்தம் உடையவர் தான், சௌலபியம் உடையவர் தான், சந்தேகமே இல்லை. அதனால சரணாகத லட்சணமும் சரியா இருந்தது, சரண்ய லட்சணமும் சரியா இருந்தது, பறிச்சுடுச்சு. அடுத்த சரணாகதி வருவோம், தசரதன் பரசுராமரிடத்திலே சரணாகதி பண்ணுகிறான். அது 2 இடத்திலுமே கோளாறு. ஏன்னா இப்ப தசரதன் சரணாகதன் இல்லையோ, அவங்கிட்ட ஆகிஞ்சன்யம் அனன்யகதித்வமானா தசரதன் ரொம்ப பெரிய வீரன், அவன் போய் சரணாகதி இன்னொருத்த இடத்துல பண்ணிருக்கவே கூடாது. அவன் வீரத்துக்கு தகுந்த க்ஷத்ரிய தர்மத்தோட அவன் நடந்துருக்கணுமே தவிர ஒருத்தர் காலை போய் பிடிக்கலாமா? குழந்தைகளை கண்டு பயந்து போய் அவன் காலை பிடிச்சிட்டான். அதனால அவன் அகிஞ்சனன்னு சொல்லிட மாட்டான், சரணாகத்தன் இடத்திலையும் கோளாறு. பரசுராமர் பரசுராமரிடத்துல பரத்வம் சௌலபியம் ரெண்டும் உண்டா? நான் உண்டு, பரத்த நன்னா உண்டு, குறவில்லை. ஆனால் சௌலபியமே அவர் கிடையாது. ரோஷராமர் எப்ப பார்த்தாலும் கோபம். சௌலபியம் இருக்கிறவர் காருண்யம் இருக்கணும் இல்லையோ? காருண்யம் இருந்தா தான் சரண்டனே சரணாகதி ஏத்துக்க முடியும். கருணை இல்லைன்னா அவர் எப்படி சரண்டனா இருக்க முடியும்? பரசுராமருக்கு கருணை கிடையாது. தசாவதார ஸ்தோத்திரத்துல தேசிகன் சொல்லும் போது இச்சாமீன விகார கச்சப, அதுலே ரோஷராம கருணா காக்குங்கிறார். ரோஷராமன கோபம் இருக்கிற பரசுராமர், இந்த ரோஷராமச்சேவே சரண்ய லட்சணம் போயிடுதுன்னு அர்த்தம். அவன் சரண்யனா இருக்க முடியாது. கருணா காகுத்தான்னு சொல்லச்சேவே அவன் தான் சரண்யன் அர்த்தம். எப்ப கருணையே வடிவெடுத்தவன் காகுத்தனி ராமனோ அவன் தான் சரண்யன். எப்ப கருணை இல்லையோ அப்ப அவர் சரண்யன் ஆக மாட்டார். அதனால ரெண்டாவது பலிக்கல. சரணாகத லட்சணம் இல்ல, சரண்ய லட்சணம் இல்ல, ரெண்டாவது போச்சு. மூணாவது லக்ஷ்மணன் ராமனிடத்துல சரணாதி பண்ணனா, சப்ராது சரணோகாடம் நிவீட்ய ரகுநந்தனா சீதாமுவாச்ச அதியசாஹா ராகவஞ்ச மகாபிரதம். அருகில் இருக்கிற சீத திருவடிகளை பற்றி ராமா என்னை அவசியம் காட்டு, கழைத்து போக வேண்டும், விட்டு விட்டு போகாதே. என்னை என் தாய் பெற்றதே உன்னோடே வந்து கைங்கரியம் பண்ணுவதற்குத்தான். சிஷ்டஸ்தம் வனவாசாய சுனுருக்த சுகுர்ஜனே ராமே பிரமாதம் மாகாரிஷீஹி புத்திர கச்சதி பிராதரி ராமே பிரமாதம் மாகாரிஷீஹி ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத் அயோத்யாம் அடவியும் வித்தி கச்சதாதே யதாசுகம். லட்சுமணனை பார்த்து சுமித்ர போயிட்டுவானுட்டா, தவிக்கிறான் லட்சுமணன் கூட வரணும்னு. ராமன் மாட்டேங்கிறார். அப்ப சரணாகதி பண்ண லட்சுமணனுக்கு ஆகிஞ்சன்யம் அனன்யகதித்வம் உண்டு. என்ன இருக்கு லட்சுமணன் கையிலே? ராமன் தான் இருக்கார். போக்கட என்ன இருக்கு? ராமன் தான் போக்கடம். ராமனுக்கு பரத்த சௌலபிய காருண்யம் உண்டா? நன்னாவே உண்டு, குறைச்சல் இல்லை. அதனால பலிச்சு போச்சு. அப்ப மூணாவது சரணாகதி பலித்தது. நாலாவது சரணாகதி தான் பெரிய கேள்விக்குறி. ஏன்னா லக்ஷ்மணன் ராமநாட்டம் தானே பரதன் ராமன். பரதன் ராமன் இடத்துல சரணாகதி பண்றார். லக்ஷ்மணனுக்கு இருக்கிற லட்சணம் பரதனுக்கு இல்லையா? அதே ராமன் தானே இப்பவும் இருக்கார். அப்ப தானே பலிச்சுடலாமேனு தோணும் இல்லையோ? பரதன் சரணாகதன் இடத்துலயும் ஒரு குற்றமும் இல்லை. அவன் அனிர்ணகதித்வம் ஆகின்றன்னு ரெண்டுமே இருந்தது. ராமன் சரண்யன் இடத்துலயும் ஒரு குற்றமும் இல்லை. அவர் கருணையே வடிவெடுத்தவர் தான், மேன்மை படைத்தவர் தான். ஆனால் இது இன்னொரு இது விதி விலக்கு. இதனை விதியை பத்தி சொல்லிட்டேனும் இல்லையோ? விதி விலக்கு ஏதெனில் சரணம்னு சரணாகதன் போய் சரண்யனிடத்துல நிற்கிறச்சே, அந்த சமயத்தில் சரண்யனுக்கு இதை ஏத்துக்கொள்ளலாம்ங்கிற மனசு இருக்கணும். அப்ப இருந்தாத்தான் அவர் ஏத்துப்பார். ஏத்துண்டு தான் ஆகணும்னு நாம நிர்பந்தப்படுத்த முடியாது. ஏன் முடியாதுன்னா வேற வழி இல்லைன்னு தான் இங்க வந்திருக்கோம். அப்புறம் அவர் எப்ப வழி விடுறாரோ அப்பதான் வழிக்கு காத்துட்டு இருக்கணும். இன்னைக்கு இல்ல நாளைக்கு இருந்தாலும் பேசாம இருக்க வேண்டிதான். நாளைக்கு இல்ல நாளை நிக்கிறாலும் பேசாம இருக்க வேண்டிதான். தாழ்வார் சாதித்தார் இன்னாக நாளையேயாக இனி சிறிது நன்றாக. நீ இன்னைக்கு கொடு, நாளை கொடு, பத்து நாள் கழிச்சு கொடுத்து ஆகணும். அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். இதுவரை நீ என்று வேணும்னாலும் கொடு, அது கேள்வி அல்ல. இன்னைக்கு கொடுன்னு நான் உன்ன நிர்பந்தப்படுத்த மாட்டேன். நான் நீச்சன். இந்த நீச்சன் உங்ககிட்ட வந்து இன்னைக்கு கொடு அன்னைக்கு கொடுன்னு சொல்ல முடியுமா? இப்ப பகவான் ராமனுக்கு எதுலயோ எண்ணம் இருக்கிறச்சே இவன் வந்து நாட்டுக்கு வான்னு கூப்பிட்டான். இப்ப ராமன் சரண்யன். சரணனுடைய ஹிருதயம் எதுல இருக்கு? தந்த சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு ஸ்தாபிக்கிறதுல இருக்கு. அப்ப போய் அதுக்கு நேர் மாறா, நான் கூப்பிடுறேன் வீட்டுக்கு வா, நான் கூப்பிடுறேன் வீட்டுக்கு வானுண்டா, அதை அவர் ஏத்துக்க மாட்டார். சரணாகதி பண்ண போறச்சே அவன் திருவுள்ளத்துக்கு உகந்ததைத்தான் நாம பண்ணணுமே தவிர நம்ம இஷ்டத்துக்கு வேண்டியது எல்லாத்தையும் அவர் செய்ய மாட்டார். அப்ப பரதன் போய் கேட்ட போது அவர் திருவுள்ள நாட்டுக்கு வர்றதுல இல்லை. அதனால அது பலிக்காமலே போச்சு. இது ஆண்டாள் ஒரு பாசுரத்துல ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறாள். மாரி மலமுடஞ்சில் மன்னிக்கொடந்தும் பாசுரத்திலே கடைசியில் உன் கோயில் நின் இங்கனே போந்தொருளி கோப்புடைய சீரிய சிங்காதன திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள். சிங்காசனத்தில் உட்காந்துக்கோ, நான் எதுக்கு வந்தேங்கிறத ஆராய்ச்சி பண்ணுன்னாள். பாட்டுல அவ்வளவுதான் இருக்கு. கண்ணன் உடனே கேட்கிறார், வந்த காரியம் ஆராய்ந்தருள்னா வந்த காரியத்தையே சொல்லலையேன்னார். பாட்டுல வந்த காரியமே இல்ல, வந்த காரியம் ஆராய்ந்தருள்னு தான் இருக்கு. அண்டாள் உடனே சொன்னா, வந்த காரியம் என்னன்னு 29 சித்தஞ்சிறு காலையில சொல்றேன், இப்ப சொல்லலேன்னுட்டான். ஏன் இப்ப நிறுத்திட்டீர்னா? எப்ப சொல்லக்கூடாதா அப்ப சொல்லி பரதன் பட்டது போறாதா? நான் வேற படுறதா இல்ல, நான் வந்து ஆண் இல்ல, அந்த ஆணுக்கு சாமர்த்தியம் போறலே, போய் கோட்டான். நான் பெண், அதனால எனக்கு சாமர்த்தியம் உண்டு, காரியத்தை கண்டிப்பா முடிச்சிருவேன். அதனால 29வது பாசரத்துக்கு வைத்தாள். அப்ப பகவானுக்கு எப்போது பிடிக்குமோ அப்ப பிரார்த்தித்தா கிடைக்கும் இல்லையா? பிரார்த்திச்சுட்டு காத்துருக்கணும்னு அர்த்தம். என்ன அவருக்கு எப்ப பிடிக்கும் நமக்கு தெரியாது. பிரார்த்தித்து விட்டு காத்திருக்க வேண்டியதுதான். அந்த குற்றம் ஏற்படவே பரத சரணாகதி பலிக்காமல் போயிடுச்சு. அதற்கடுத்து இப்ப நாளாச்சா, அஞ்சாவது சரணாகதி விபீஷண சரணாகதி. உனக்கு அஷ்டமே இல்லை, நாளைக்கு தான் பார்க்க போறோம். ஆனா பூர்ணமான சரணாகதி விபீஷணனும் அகிஞ்சனன் அகதி. ராமனும் பரத்வம் சௌலபியம் கருணையை வடிவெடுத்தவர், நன்னாவே பலிச்சு போச்சு. இப்ப கடைசி சரணாகதி சமுத்திர சரணாகதி சொல்லி ராமன் சமுத்திர இடத்திலே பச்சினது. இங்க என்ன ஆபத்துனால் மறுபடியும் ரெண்டு பேரிடத்திலயும் குணம் இல்லை. எந்த அடையாளம் இருக்கணுமோ ராமன் அகிஞ்சனன் அகதியா, யாருமே ஒத்துக்கு போறது இல்ல. ராமனை போய் யாரான அகத்தின்னு சொல்லுவாளா, அனன்யகத்தின்னு சொல்லுவாளா, அவரை போய் கைமுதல் இல்லாதவர்னு சொல்லதா, எடுத்தா கையில வில்லு உடனே வேலை முடிய போறது, அவர் போய் எங்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு போய் இப்ப சரணாகதி பண்ணா பறிக்குமா. அதனால அந்த லட்சணமே இல்ல ராமன்ட்டே, சரணாகதனிடத்திலேயே லட்சணம் இல்ல. எப்பவும் ராமன் சரணனாத்தான் இருக்கணுமே தவிர அவர் சரணாகதன் ஆனா கூட வேலை நடக்காது. பெருமாள் தானே, அப்படிங்கிறதுக்காக எதுவும் நடந்துடாது. சரணாகதி பலிக்கணும்னா லட்சணத்தின் படி இருந்தா தான் பலிக்கும். சரி, சரண்யன் சமுத்திர ராஜன், அவனிடத்துல வேண்டிய லட்சணம் இருந்துதான்னா அவனுக்கு எது, அவன் என்ன பரத்தம் இருக்கிறவரா, ஒரு வில்லு எடுத்தா பயந்து போய் உடப்போறார். இவருக்கு என்ன பரத்தம் இப்ப ராமன் போய் சரணாகதி பண்றது. அதனால சரண்யனுக்கு பரத்த சௌலபியம் இல்லை, சரணாகதனுக்கு ஆக்கிஞ்சென்ன அனன்யகதித்தம் இல்லை. ஆகையால் ராமன் சமுத்திரத்திலே பண்ணின சரணாகதி பறிக்காமலே போயிடுச்சு. ஆக ஒன்னு மூணு அஞ்சும் பலிச்சு, ரெண்டு நாலு ஆறும் பலிக்கல. அதுல நாம பார்க்க வேண்டியது அஞ்சாவது சரணாகதி. விபீஷணனுக்கு ஆகிஞ்சன்னம் இருந்ததா, அனன்யகதித்தம் இருந்ததா, ராமன் கருணையை வடிவெடுத்தவனா, பரத்த சௌலபியங்கள் உடையவனா, விபீஷணன் எங்கு வந்தான், எப்படி பற்றினான், ஆறார் தடுத்தார்கள், தடுத்ததை மீறி ராமன் எப்படி அங்கீகாரம் பண்ணினான்ங்கிறது ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம், ராமாயணத்தினுடைய சாரமான சரித்திரம். சரணாகதினா என்னன்னாங்கிறது இன்னைக்கு பார்த்தோம். இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். ஆபத்து இப்ப இன்னொரு ஒன்றரை மணி நேரம் சொன்னா ஒழுங்கா விபீஷணாதி முடிச்சிருவேன். அதை விட்டுட்டு இது அடுத்த நாள் ஒன்றரை நினைச்சதும் ஆபத்து வந்துடும். என்ன மறுபடியும் இந்த நீங்க ஏழரைலேருந்து பத்தரை மணி வரைக்கும் பாரதத்துக்கு வந்துடலாம், ராத்திரி ஏழரைக்கு போட்டா போறோம். எல்லா வீட்டுல கிரகத்துல இருக்கிற ஸ்திரீகள்லாம் ஏழரை மணிக்கு போடுவா, ஏழரைலேருந்து எட்டு, எட்டுலேருந்து எட்டரை, எட்டரைலேருந்து ஒன்பது, ஒன்பதுலேருந்து ஒன்பதரை, ஒன்பதுலேருந்து பத்து. இந்த ஆறாறா மணிக்கு ஒரு தரம் ஏதோ ஒரு நாடகம் நடந்துட்டே இருக்கும், அதை விடாம பாத்துட்டே இருப்பா. அந்த நாடகத்தை நடத்துறது பதினஞ்சு நிமிஷம் தான், அரை மணின்னு பேர், அதுல பதினஞ்சு நிமிஷம் தான் வைப்பா, மிச்சம் விளம்பரம். அதுல முதல் மூணு நிமிஷம் பார்த்ததே திருப்பி பார்க்கணும், எதுக்குன்னா முன்கதை சுருக்கம் அப்படின்னு போட்டுருவான். அது சொன்னாத்தான் அவனுக்கு ஓடும், அவனுக்கு இருக்கிற காசுக்குள்ள எடுக்காத காலத்தள்ளியானமோ இல்லையோ. இது அப்படி இல்ல, இது மறந்து வேற போடும். இப்ப அப்படி எனக்கு இப்ப இன்னைக்கு இதை சொல்லிருக்கேன்னா நாளைக்குள்ள திரும்ப ஒரு தரம் ஞாபகப்படுத்தினாத்தான் புரியும். ஆனா நான் இப்ப சொன்னேன்னு இல்லையா நாடகம், அதுல ஒரு கட்டம் இல்லவே இல்லை. நான் இப்ப கிளம்பி போயிட்டு இந்த இத்தனை ஊருக்கும் போயிட்டு ரெண்டு மாசம் ஆகுது ஊருக்கு போறதுக்காக, அங்கேயேதான் இருக்கும், மாறவே மாறாது. நான் அந்த கடைசி நாள் என்ன பார்த்துட்டு வந்திருக்கேனோ, ரெண்டு மாசம் கழிச்சு போனாலும் அதே இடத்துலதான் இருக்கும். நம்ம என்னமோ மாறி போயிட்டோம்னா சுவாமி உங்க வாழ்க்கையோட அதுவும் வளரும் அப்படிங்கிறாங்க. நான் என்னை வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்க போறேனோ அன்னி வரைக்கும் அதுவும் நடந்துட்டு. எதுக்காக சொல்ல வந்தேன், இங்க அப்படி இல்ல, அதே இடத்துலாம் இருக்காது. இன்னைக்கு ஒன்றரை மணி விட்டா விட்டதுதான், நாளைக்கு இந்த ஒன்றரை மணி திரும்ப வரவே வராது. ஆனால் இன்னைக்கு என்ன பேசியிருக்கமோ அத நாளைக்கு அவசியம் ஞாபகம் வைத்துக் கொண்டு வாருங்கள். ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா தாராளமா ஞாபகத்தில் இருக்கும். இந்த சட்டங்கள் வச்சிருந்தா தான் இது ஒன்னொன்னு விபீஷண சரணாகதியில எப்படி பிறந்தது, அதை எவ்வளவு ஆச்சரியமா வால்மீகி விளக்கிறார்ங்கிறதை நாளை மாலை ஏழரை மணிக்கு இந்த இடத்திலே தெரிவிக்கிறேன். அவசியம் வந்து சேர பிரார்த்தித்து அமைகிறேன்.